அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை குறித்த அடையாளங்களை படித்து வருகிறோம். அவற்றில் இன்று சில அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், يكون قوم يخضبون في آخر الزمان بالسواد كحواصل الحمام لا يريحون رائحة الجنة. இந்து பொதுவாக முஸ்லிம் மக்களிடத்திலே பரவலாக இருக்கிற ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு பழக்கம், அதாவது தங்களின் நரைத்த முடிகளை கருப்பை கொண்டு சாயமிட்டுக் கொள்ளுதல். கடைசி காலத்திலே ஒரு மக்கள் வருவார்கள், அவர்கள் கருமை நிறத்தை கொண்டு தங்களின் முடிகளுக்கு சாயமிட்டுக் கொள்வார்கள், அவர்கள் சொர்க்கத்தின் வாடகையை கூட நுகர மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை இவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை. அபு குஹாஃபா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை, அவர்களை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அழைத்து வரப்பட்டது. அப்போது அவர்களின் தலை முழுக்க தலையும் தாடியும் முழு வெண்மை நிறமாக நிறைத்திருந்தது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இவரின் நரையை நீங்கள் மாற்றுங்கள், ஆனால் கருப்பு நிறத்தை பயன்படுத்தாதீர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே ஒன்று, நரைத்த முடிக்கு சாயமிடுதல், அதாவது ஹின்னா என்ற மருதனியை கொண்டு சிவப்பு நிறத்தை கொண்டோ அல்லது வேறு நிறத்தை கொண்டோ சாயமிடுதல். ஆனால் கருப்பு நிறத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அடுத்து ஒரு அடையாளம், இது கொஞ்சம் ரொம்ப எல்லாரும் கவனத்தில் வைங்க, குறிப்பா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் உள்ள மக்கள் 60 வயசாயிட்டாலும் 50 வயசாயிட்டாலும் 20 வயசு காலங்க மாதிரியே தங்களுடைய தலையை முழுக்க தினைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கருப்பாக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு குற்றமாகும். கசரத்து ஷுஹ்ஹா, அதுபோன்று கஞ்சத்தனம், கருமித்தனம், உலோபித்தனம் மக்களுக்கு மத்தியில் பரவலாகிவிடுதல். அல்லாஹுவின் பாதையிலே செலவழியுங்கள் என்று சொன்னால் கையை சுருக்கிக் கொள்வார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மின் அஷ்ராஃபிஸ் ஸாஅதி அய்யுஹர் ஷுஹ்ஹு, மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று கஞ்சத்தனம், அதிகமாகிவிடுதல். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யதகாரபு ஸமான் வ யன்குஸுல் அமல் வ யுல்கஷ் ஷுஹ்ஹு, காலம் சுருங்கிவிடும், நெருக்கமாகிவிடும். இதற்கு நேற்று விளக்கம் சொல்லிட்டோம். வ யன்குஸுல் அமல், அமல் குறைந்துவிடும், நல்லமல் செய்பவர்கள் குறைந்து விடுவார்கள், மக்கள் நல்ல அமல்களை மிக குறைவாக செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. வ யுல்கஷ் வ யுல்கஷ் ஷுஹ்ஹு, மக்களுடைய உள்ளங்களிலே கஞ்சத்தனம் போடப்பட்டுவிடும். பார்க்கிற முந்தைய காலத்தை விட, முந்தைய காலத்தில் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வசித்தார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமிய நிறுவனங்கள், மஸ்ஜிதுகள் பெரிய அளவில் நிறுவப்பட்டு அந்த மஸ்ஜிதுகளை இஸ்லாமிய நிறுவனங்களை பராமரிப்பதற்காக வேண்டி பெரிய வக்ஃபு சொத்துக்களை நிறுவினார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் எப்படி அந்த வக்ஃபு சொத்துக்களை தங்களுடைய சொத்துக்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். இன்று அதாவது முந்தைய காலத்தை கவனிச்சு பார்க்கும்போது இந்த காலத்துல ஏதோ ஒரு சில திருகங்கள் தீனார்களை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறாங்களே தவிர, நம்முடைய முந்தைய காலத்து மக்கள் செஞ்ச மாதிரி பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிகள் அல்லாஹ்வுடைய பேர்ல மஸ்ஜிதுகளுக்காக எழுதினாங்க, கபர்களுக்காக, கபிரஸ்தானுகளுக்காக எழுதினாங்க, அவற்றை பராமரிப்பதற்காக வேண்டி தெரு தெருவா வீடுகளையும் கடைகளையும் நிலங்களையும் அவங்க எழுதி வச்சாங்க. இன்னைக்கு நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான சொத்து வக்ஃபு சொத்துகள், ஆனா பள்ளிவாசல் ஏழ்மையில் இருக்கும். காரணம் என்ன? பின்னாடி வந்தவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மஸ்ஜிதனுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவது கிடையாது. அல்லது பல பேர் பொய்யான வழக்குகளை போட்டு நாங்க இத்தனை காலமா இருந்தோம் என்று பலவிதமான வழக்குகளை ஜோடிச்சு தங்களுடைய பேருக்கு அதை மாற்றிக்கொண்டார்கள். லஞ்சம் போன்ற பொருட்களை நீதிபதிகளுக்கோ அல்லது அந்த வக்ஃபு அதிகாரிகளுக்கோ கொடுத்து நல்லா பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள், பைத்துல் மால், அதாவது முஸ்லிம்களுடைய பொது சொத்திலிருந்து தனக்கு அனுமதி இல்லாமல் அமீரின் மூலமாக பங்கு வைப்பதற்கு முன்னாடி தனக்கு அனுமதிக்கப்படாமல் எடுப்பதிருக்கிறதே, அது நரகத்தில் நேரடியாக கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒரு போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய அடிமைகள் ஒரு அடிமை அந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டார். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் பேசினாங்க, சுப்ஹானல்லாஹ், நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. ஏன்? ஒரு காரணம் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹுடைய அடிமை. இன்னொரு காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டிருக்கிறார், சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, அவர் நரகத்திலே வெந்து கொண்டிருக்கிறார். என்ன, ஒரு போர்வை நெருப்பாக மாற்றப்பட்டு அந்த போர்வையில் அவர் சுருட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் பயந்து போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போய் அவருடைய பொருள்களை உடைமைகளை பாருங்கன்னு சொல்லி பார்த்தா, முந்தைய நாள் நடந்த போர்ல கனிமத்துல ஒரு போர்வை, அது ரசூலுல்லாஹுடைய இல்முக்கு இன்னும் வரல, ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கல, அதை அவர் தன் தேவைக்காக எடுத்து வைத்திருந்தார். அந்த போர்வை இன்னஹால தஸ்தஈலு அலைஹி நாரன், அந்த போர்வை நெருப்பாக அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். உயிரை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்ய வந்தவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு, ஆனா பைத்துல் மால்ல இருந்து ஒரு ஹக்கை அமீருடைய அனுமதி இல்லாமல் இமாம் கொடுப்பதற்கு முன்னால் எடுத்த காரணம் இருக்கிறது, அவரை நரக நெருப்பிலே தள்ளிவிடுகிறது. அவர் ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்தாரு, ஈமான் கொண்டவராக இருந்தாரு, ரசூல்லாவுடைய காதிமாக இருந்தாரு, ஜிஹாதுல கொல்லப்பட்டார். இன்னைக்கு பாக்குறோம், பெரும்பாலான மக்கள் மார்க்கப்பற்றும் அல்லாஹுடைய பயமும் இல்லாதவர்கள், பேணுதல் இல்லாதவர்கள், பைத்துல் மால் முஸ்லிம்களுடைய பொது சொத்துக்களை, மஸ்ஜிதுடைய சொத்துக்களோ, மற்ற இஸ்லாமிய பொது நிறுவனங்களுடைய சொத்துக்களையோ தங்களுடைய உடைமைகளாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒரு ஊர்ல ஒரு தடவை ஒரு பள்ளிவாசல்ல பெருநா தொழுகை போயிருந்தோம். போயிருந்தா பெருநா தொழுகை முடிஞ்சு இமாம் முடிக்கிறாதே, கதவை சாத்துங்க, பிரகலையாயிருச்சு. கொஞ்ச நேரத்துல எப்படிதான் என்னன்னு சொன்னா, புல் மசித் கதவை சாத்திட்டு கமிட்டியை மாத்துங்க, செக்ரட்டரிய மாத்துங்க, பொருளாளரை மாத்துங்க, தலைவரா மாத்துங்க. அப்போ சில பேர் கோஷம் போறாங்க, மாத்தணும்னு சொல்றவங்க, இத்தனை காலமா நீங்களே அனுபவிக்கணுமா, நாங்க அனுபவிக்க கூடாதா? இப்படியே ஒரே ரகலையா போயிட்டு தப்பிச்சோம் புளிச்சோம்னு சொல்லிட்டு கதவை திறந்துகிட்டு முடியாதுன்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளையா இருந்த வயசு ஒரு 15-16 வயசுக்குள்ளார இருக்கும். மஸ்ஜிதுக்குள்ளார இருந்து சொல்றாங்க, நீங்களே அனுபவிச்சுட்டு இருக்கிறதா, எவ்வளவு காலம் நீங்க அனுபவி, ஒரு காலம் ஒரு வருஷம் நீங்க அனுபவிங்க, ஒரு வருஷம் நாங்க அனுபவிக்கிறோம் சொல்லி. அப்ப வயிறு கஞ்சத்தனம் அதிகமாகிவிடும். ரலி அல்லாஹு அன்ஹு கால், سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا يزداد الامر الا شده ولا يزداد الناس الا شحا. அதாவது போக போக நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டுதான் வரும், மக்களுக்கு மேலும் மேலும் கஞ்சத்தனம் அதிகரித்துக் கொண்டுதான் வரும். وشح خلق مذموم. இந்த கஞ்சத்தனம் அல்லாஹ்வால் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு குணமாகும். அல்லாஹ் சொல்கிறான், ومن يوق شح نفسه فاولئك هم المفلحون. யார் தன் உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இத்தகு ظلم فان الظلم ظلمات يوم القيامه واتقوا الشح فان الشح اهلك من كان قبلكم حملهم على ان سفكوا دماءهم واستحلوا محارمهم. صحيح مسلم அறிவிப்பு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பிறருக்கு அநீதி இழைப்பதை பயந்து கொள்ளுங்கள், அநீதி இழைப்பதை பயந்து கொள்ளுங்கள். இப்ப அந்த அநீதி இழைத்தல், இது நாம் விளங்குவது போன்று ஒரு சுருக்கமான பொருள் கொண்ட வார்த்தை அல்ல. இந்த அநீதி இழைத்தல் ஒரு விசாலமான பொருள் கொண்ட வார்த்தை. பொதுவா அநீதி இழைத்தல் என்று சொன்ன உடனேயே ஆட்சியாளர் தன் மக்கள் மேல அநியாயம் செய்யறது, அதுதான் நம்ம நினைக்கிறோம், அதுதான் நம்ம அறிவுக்கு வருது. அது மட்டுமல்ல, ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுடைய ஹக்குகளை அவர்கள் முறையாக கொடுக்கவில்லை என்றால் அது பெற்றோர் பிள்ளைகள் மீது செய்கின்ற அநியாயம். அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்கவில்லை என்றால் அது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கிற அநியாயம். அதுபோன்று கணவன் மனைவியினுடைய உரிமைகளை பேணவில்லை என்றால் கணவன் மனைவியின் மீது செய்கிற அநியாயம். அதுபோன்று கணவனை மதித்து கணவனுடைய ஹக்குகளை கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அது மனைவி கணவனுக்கு செய்கிற அநியாயம். அதுபோன்று ஒரு நிறுவனத்திலே தலைமைத்துவத்தில் இருக்கிறவர் கீழே வேலை செய்பவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை, ஹக்குகளை, உடைமைகளை முறையாக கொடுக்கவில்லை என்றால் அது கீழ் உள்ளவர்கள் மீது அவர் செய்கிற அநியாயம். அதுபோன்று கீழே வேலை செய்பவர்கள் அவருடைய ஹக்கை நிறைவேற்றவில்லை என்றால் தன்னுடைய முதலாளியின் ஹக்கு, முதலாளியினுடைய ஹக்கு என்ன, என்ன ஒரு அக்ரிமெண்ட் பேசி அவரிடத்துல நம்ம நேரத்தையும் காலத்தையும் அந்த தொழிலுடைய தன்மையும் சொல்லி வேலையில சேர்ந்தோமோ அதை முறையாக நிறைவேற்றுவது, அதை செய்யவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய முதலாளிக்கு அநீதம் செய்கிறார்கள். இப்படி இந்த அநீதம் என்பது சிறிய ஒன்றிலிருந்து ஆரம்பமாகி கடைசியாக பெரிய ஆட்சியாளர் வரை போய் முடியும். அப்ப இந்த அநியாயம் என்பது நம்ம சுருக்கமா விளங்குறது போல விளங்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி விளங்குறதுனாலதான் ரொம்ப பேரு அடியார்களுடைய ஹக்குகளின் மீது எல்லை மீறுகிறார்கள். ஒரு பாதைக்கு ஒரு ஹக்கு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதைக்கு அதற்குரிய உரிமையை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னாங்க. ஒரு பாதையில போறோம், அந்த பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடியது இருந்தால் அதை அகற்ற வேண்டும். அந்த பாதையில யாருக்காவது சிரமம் கண் தெரியாதவர் இருந்தால் அவருக்கு வழிகாட்ட வேண்டும். சுமை தூக்க முடியாமல் சிரமப்படுபவர் யாராவது இருந்தால் அவருக்கு உதவ வேண்டும். இது பாதைக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு. ஆக எந்த வகையிலும் ஹக்குகள் மீறப்பட்டால், உரிமைகள் மீறப்பட்டால், ஹக்குகள் மீறப்பட்டால் அது அநியாயமாகும். மஸ்ஜிதுக்கு வரீங்க, மஸ்ஜிது கூட ஹக்கு இருக்குது. இந்த மஸ்ஜிது நீங்க சுத்தமா வைத்துக் கொள்ளணும், இதுல நீங்க சப்தம் போடக்கூடாது, தொழுகையாளிகளுக்கு உதவியாக இருக்கணும், இதனுடைய பொருட்களை பாதுகாக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஹக்குகள் இருக்கிறது. ஹக்குகள் மீறப்படுவதுதான் அநியாயம் என்பது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தக்குல் துலும், அநீதி இழைத்தலை பயந்து கொள்ளுங்கள். இன்னல் துலும துலுமாத்துன் யௌமல் கியாமா, அநீதி இழைத்தல் என்பது நாளை மறுமையிலே மிகப்பெரிய இருள்களாக அந்த மனிதனை சூழ்ந்து கொள்ளும். மனிதன் நினைச்சிருப்பான் ஒரு சின்ன விஷயம்தானே என்பதாக, ஆனா நாளைக்கு மறுமையில அவனை முழுக்க கருமை இருள் சூழ்ந்து கொள்ளும், தப்பிக்க முடியாது அவனால. இந்த அநீதி இழைத்தலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பயந்தார்கள், தங்கள் தோழர்களுக்கு எவ்வளவு பயமுறுத்தினார்கள் பாருங்க. அதாவது இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதும் அல்லாஹ் அவர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம் மக்கள் தங்களுக்கு மத்தியிலே நீதியற்றவர்களாக அநீதி இழைப்பவர்களாக இருப்பதுதான். அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்களுடைய சமூக வாழ்க்கை வரை, அவர்களது அரசியல் வாழ்க்கை வரை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, அது முஸ்லிம் நாடுகளில் இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் அல்லாத நாடுகளில் இருக்கட்டும், நீதம் என்பது வாசனைக்கு கூட கிடைக்காத ஒரு பொருளாக ஆகிவிட்டது. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக அனுப்புகிறார்கள் யமன் பிரதேசத்திற்கு. அப்ப அவர்கள் செய்த முதல் அறிவுரை என்ன, இத்தகி தாவத்தல் மதலூம், அநீதி இழைக்கப்பட்டவரின் பிரார்த்தனையை முஆதே நீ பயந்து கொள்வீராக, தவிர்த்துக் கொள்வீராக. அந்த பிரார்த்தனைக்கும் வானத்திற்கும் இடையிலே ஒரு திரை இல்லை. நிச்சயமா அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சொல்கிறான், அநீதி இழைக்கப்பட்டவனை பார்த்து அவன் பிரார்த்தனை கேட்கும் போது, நீ என்னிடத்தில் கேட்டுவிட்டாய், ஒரு காலம் கழித்தாவது நான் உனக்கு உதவி செய்தே தீருவேன். யார் சொல்றான், அல்லாஹ் சொல்கிறான், கஞ்சத்தனத்தை பயந்து கொள்ளுங்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முன் உள்ளவர்களை அடித்தது. அதனால் என்ன ஒரு சோதனை ஏற்பட்டது, மக்கள் தங்களின் இரத்தங்களை ஓட்டினார்கள், கொலை குற்றங்களிலே ஈடுபட்டார்கள், தங்களின் புனிதங்களை அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், புனிதங்களை பாழ்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்ம முஸ்லிம் சமூகத்தில் இந்த சொத்து பிரச்சனையில, பெற்றோர் இறந்ததற்கு பிறகு சொத்து பிரச்சனையில ஒரு இரு சகோதரர்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒன்றாக படித்தவர்கள், ஒரே வீட்டிலே வசித்தவர்கள், ஒரு சொத்து பிரச்சனையில ஒரு ஜான் கூட குறைத்தலிலே ஒருவருக்கொருவர் பரம எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அடியாட்களை வைத்து தன்னுடைய சகோதரனை கொல்வதற்கு கூட, அவனுடைய குடும்பத்தார்களுக்கு கேடு விளைவிப்பதற்கு கூட அவர்கள் துணிந்து விடுகிறார்கள். இது எதிலிருந்து வருகிறது, கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனம் என்றால் அதையும் கொஞ்சம் விசாலமா புரியணும். அதாவது விட்டு கொடுத்தல், அதற்கு எதிரானது கஞ்சத்தனம். இப்ப கஞ்சத்தனம் என்பது கொடைத்தனம் என்பது உங்கள்ட்ட இருக்கிற காசுகளை அள்ளி அள்ளி நீங்க கொடுக்கறது, அதுவும் கொடைத்தனத்துல வரும். உங்க பாக்கெட்ல காசு இருக்குது, உங்களுடைய பையில உங்களுடைய கஜானால காசு இருக்குது, அதை நீங்க எடுத்து தர்மம் செய்றீங்க, அதுவும் கொடைத்தன்மையில வரும். இன்னொன்று, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உங்களுடைய உடைமைகள் பொருட்கள்ல முழுமையாகவோ அல்லது ஒரு சிலவற்றையே நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். அதாவது அது கிடைப்பதால் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை கிடையாது. அதாவது ஏற்கனவே உங்களிடத்துல கோடிக்கு மேல கோடி இருக்குது, லட்சத்துக்கு மேல லட்சம் இருக்குது, ஒரு 1000 2000 வர்றதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்துறது கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி சமயத்துல அது முழுசாகவோ அல்லது அதிலிருந்து ஒரு சிலவற்றையோ விட்டு கொடுத்தல் இருக்கிறது, அதுவும் கொடைத்தன்மையில வரும். இன்றைக்கு பாக்குறோம், குடும்பத்துல பெற்றோர்கள் இறந்ததுக்கு பிறகு சொத்து இருக்கும், அதுல ஒரு சில சகோதரர்கள் ஏதோ கொஞ்சம் நல்ல அறிவு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தா நல்லா படிச்சு முன்னேறி நல்ல பணக்காரர்களாக வியாபாரங்கள் செய்து தொழில் செய்து வசதியா இருப்பாங்க. ஒரு சில சகோதரர்கள் அவங்களுடைய படிப்பு அறிவு இல்ல, அல்லது பெற்றோர் அவங்க மேல சரியா கவனம் செலுத்தல, அதனால அவங்க படிக்காமலேயோ அல்லது சிறு தொழில் வைத்துக் கொண்டு கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்ப இந்த சொத்து பிரிக்கணும்னு வந்த உடனே இந்த மூத்த சகோதரர்களோ அல்லது படிச்சு நல்ல ஒரு தொழில்துறையில் இருக்கிறவங்களோ சரி, நம்முடைய இளைய சகோதரர்களோ அல்லது இப்படி மாத்தமா யாரோ சகோதரர்கள் ஒருத்தங்க மற்றவங்க, அதுக்கு இளைய சகோதரர்களா இருக்கட்டும் மூத்த சகோதரர்களா இருக்கட்டும், சரி நம்முடைய இன்னொரு சகோதரர் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாம அல்லது சரியான தொழில் இல்லாம சிரமத்தில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்போம், இந்த கடையை அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம், அல்லது இந்த வீட்டை அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம், அல்லது இந்த வியாபாரத்தை அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம், நம்ம ஏதாவது நமக்கு குறைஞ்சதை கொண்டு நம்ம புரிந்து கொள்வோம், நம்ம இடத்துலதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறானே என்று விட்டு கொடுக்கறாங்களா பாக்குறீங்களா? இல்ல மாஷா அல்லாஹ், லட்சத்துல ஆயிரத்துல ஒன்னு தவிர எந்த அளவு முடியுமோ தன்னுடைய இன்ஃப்ளூஸ்மெண்ட்டை வைத்து அவர்களை நசுக்களுக்கு மேல இன்னும் நசுக்கி அவர்களுடைய ஹக்குகளை பறிப்போம் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். தன்னுடைய சொந்த சகோதரன் பிச்சைக்காரனானாலும் சரி, தன்னுடைய சொந்த சகோதரன் சரியான வருவாய் இல்லாம கஷ்டப்பட்டாலும் சரி, அதை பத்தி எந்த வகையிலையும் அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். அதுவும் குறிப்பா திருமணமானதற்கு பிறகு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மனைவியின் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் இவர்களின் மீதுதான் அவர்களின் கவனம் இருக்குமே. சொந்த இரத்த சகோதரர்களின் உறவுகளை அவர்கள் முறித்துக் கொள்வதை இந்த முஸ்லீம் சமூகத்திலே பரவலாக நாம் காண முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த கஞ்சத்தனம் என்பதில் இதுவும் அடங்கும். எது? தனக்கு சேர வேண்டிய ஹக்குகளில் ஒரு சிலவற்றை விட்டு கொடுக்காமல் இருத்தல், அவற்றை பறித்தல், தனக்கு வேண்டும் என்று அதிலே பிடிவாதமாக இருத்தல், அதுவும் கஞ்சத்தனத்தில் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கஞ்சத்தனம் இருக்கிறது மக்களின் இரத்தங்களை ஓட்டுவதற்கும் அல்லாஹ் புனிதப்படுத்திய கண்ணியங்களை பாழ்படுத்துவதற்கும் காரணமாக அமைந்தது. அல்லாஹ் புனிதப்படுத்திய கண்ணியங்கள் என்ன? உறவுகளை பேணுதல். சொந்த அதாவது தன்னை பெற்றெடுத்த தாய் அவர்களை கூட வீட்டை விட்டு வெளியேற்றுகிற சமூக மக்களை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தந்தையின் சொத்திலிருந்து தன்னுடைய தாயை வெளியேற்றுகிறவர்கள், தன்னுடைய சகோதரிகளை வெளியேற்றுகிறவர்கள். அப்ப அல்லாஹுடைய புனித இந்த கஞ்சத்தனம் இருக்கிறதே, இது ஒருவனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், பொருளின் மீது மோகம் வந்துவிட்டால் அவர்கள் எதற்கும் துணிந்து விடுவார்கள். அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு உள்ளாரையும் தொழுகைக்கு வெளியிலையும் துஆக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி இடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஆஜிஸி வல் ஜுபுனி வல் புக்லி, யா அல்லாஹ் பலவீனம் அடைவதிலிருந்து, யா அல்லாஹ் கோழைத்தனத்திலிருந்து, யா அல்லாஹ் கஞ்சத்தனத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேடிய ஒரு கெட்ட பண்பு அது, கஞ்சத்தனம் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ஃபிக் இன்ஃபக் அலை, நீங்கள் வாரி வாரி தர்மம் கொடுங்கள், உங்கள் மீது தர்மம் கொடுக்கப்படும், அல்லாஹ் கொடுப்பான் தர்மம். நீங்க மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்கள் மீது கொடுப்பான். அன்ஃபிக் யா பிலால் வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, பிலால் செலவு செய், தர்மம் செய், என்ன அர்ஷுடைய அதிபதி உனக்கு குறைத்து விடுவான் என்று பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் காலையில ரெண்டு மலக்குகள், ஒரு மலக்கு துவா கேட்கிறார், அல்லாஹும்மா அஅதி முன்ஃபிகன் கலஃபா, யா அல்லாஹ் தர்மம் புரிவோருக்கு நல்ல பகரத்தை கொடு. இன்னொரு மலக்கு சொல்றாரு, அல்லாஹும்மா அஅதி முன்ஃபிகன் தலஃபா, யா அல்லாஹ் தர்மம் செய்யாமல் தடுத்து கொள்பவனுக்கு நாசத்தை கொடு. அல்ஹம்துலில்லாஹ் வரலாற்றில் பார்த்து வருகிறோம், தர்மம் செய்து தங்களுடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்து பிள்ளைகளும் அந்த தர்மத்தை தொடர்ந்து செய்து வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலே பரக்கத்து செய்கிறான், அவர்களுக்கு சமூக அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக்கி தருகிறான், மேலும் மேலும் அவர்களுடைய செல்வங்கள் விஸ்தீர்ணம் அடைந்து கொண்டே செல்கிறது. சில குடும்பத்தார்களையும் பார்க்கிறோம், தங்களுடைய பெற்றோர்கள் செய்து வந்த தர்மத்தை பிள்ளைகள் நிறுத்தினார்கள் பொருளின் மீது உள்ள ஆசையின் காரணமாக. அல்லாஹ் அவர்களது வியாபாரத்திலே நெருக்கடியை ஏற்படுத்தினான், அவர்களது பொருளிலே குடும்பத்திலே அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்தினான், வறுமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இது கஞ்சனுக்கு அல்லாஹ் அவசரமாக இந்த உலகத்திலேயே கொடுக்கிற தண்டனை அது. அடுத்து இன்னொரு அடையாளம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள். عن ابن عن النبي صلى الله عليه وسلم انه قال بين يدي الساعه تسليم الخاصه وفشو التجاره حتى تشارك المراه زوجها في التجاره. மறுமைநாள் வருவதற்கு முன்னால் மக்கள் சலாம் சொல்வார்கள், ஆனால் பொதுவாக அல்ல, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று எல்லோருக்கும் அல்ல, மாறாக தங்களுக்கு நெருக்கமான தங்களுக்கு பழக்கமானவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள். தங்களுக்கு அறிமுகம் அல்லாதவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் நெருக்கமற்றவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். தஸ்லீமுல் காஃபா. இன்றைக்கு பார்க்கிறோம் மஸ்ஜிதுகளில் யாருக்காவது சலாம் சொன்னா, இவர் நம்மள்ட்ட ஏதோ காசு கேட்கிறார் போல இருக்கு, ஏதோ ஒரு உதவிக்காக வேண்டி சலாம் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படி பதில் சொல்லாம திரும்பி போயிடுவாங்க. அதுலயும் ஒரு சில குறிப்பிட்ட ஊர் மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எப்படின்னு சொன்னா, இந்த எப்படி மாற்று மத மக்களிடத்துல ஒரு கூட்டம் தங்களை மேல் மக்கள் என்றும் மற்றவர்களெல்லாம் ஒரு தாழ்ந்த மக்கள் என்று நம்பி இருக்கிறாங்க, விளங்கி வச்சிருக்கிறாங்களோ, அதே போல இந்த முஸ்லீம் சமூகத்திலையும் நான் பார்த்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்ற வேற எங்க அல்லாஹாலம், அங்க ஒரு சில ஊர்கள் இருக்குது, அவங்க எல்லாம் எப்படின்னு சொன்னா ஒரு மேல் குலத்தவர்கள் போல, அந்த ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்க. அது நீங்க எப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல கூட அந்த தெருல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சலாம் சொல்லிப்பாங்க, அடுத்த தெருல உள்ளவங்களுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரே மஸ்ஜிதுல ஒரே சப்புல வந்து தொழுதாலும் சரி, அடுத்த தெருக்கார சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. அடுத்து வியாபாரம் பெருகிவிடுதல். இன்னொரு சில விஷயங்களை சொல்றேன். இந்த சலாமுடைய விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள், அத்ஈமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸு நியாம், மக்கள் இரவுல தூங்கும்போது தொழுங்க, தத்குலுல் ஜன்னத பிஸலாம், ரொம்ப பாதுகாப்பா நீங்க சொர்க்கத்துக்கு போலான்னு சொன்னாங்க. அப்ப முதல் அமல் என்ன சொல்றாங்க, சலாம் சொல்லுவது. ஒரு முஸ்லீமுடைய அழகிய பண்புக்கு அடையாளமே என்ன, அவர் அறிமுகமானவரா இருக்கட்டும் அறிமுகமாகாதவரா இருக்கட்டும் அவர்களுக்கு இவர் சலாம் கூறுவார். அப்ப சலாம் கூறுவது அல்லாஹ் குர்ஆன்ல கடமையாக்கிய ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக்கிய ஒன்று, இந்த முஸ்லிம்களுடைய மிக சிறந்த பழக்கங்களிலே ஒன்று. எவ்வளவு பெரிய துஆ அது. அடுத்து வியாபாரம் பெருகிவிடுதல். அதற்கு ஒரு அளவுகோலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது கவனிக்கத்தக்கது. என்ன, மனைவி தன் கணவனுக்கு வியாபாரத்திலே உதவி செய்வாள், அதாவது கணவனின் வியாபாரத்திலே மனைவியும் பங்கு கொள்வாள். قال رسول الله صلى الله عليه وسلم ان من اشراف الساعه ان يفشو المال ويكثر فتفشو التجاره. மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, செல்வம் பெருகிவிடும், செல்வம் அதிகமாகிவிடும், வியாபாரம் பரவலாக ஆகிவிடும். அப்ப மறுமையினுடைய அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வியாபாரம் பெருகி வீட்டில் உள்ள பெண்கள் தங்களுடைய வீட்டு வேலைகளை கூட மறந்துவிட்டு அந்த செல்வத்தின் மீது உள்ள மோகத்திலே கணவனுடைய தொழிலுக்கு வந்து விடுவார்கள். இப்ப இந்த மாதிரி வரும்பொழுது ஏற்படுகிற சீர்கேடுகளை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஏற்படும் போது வளர்ந்த நாடுகள்ல நம்ம மக்கள்கிட்ட பழகும் பொழுது, அந்த இடங்களுக்கு போய் வரும்பொழுது நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய முசீபத்துகள். பெண்கள் ஆண்களுடைய வியாபார தலங்களில் கூட்டாகி அவர்களோட வியாபாரம் செய்யும் பொழுது, தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்யணும் என்பதற்காக வியாபார தலத்துக்குள்ளார வர்றாங்க. நாளடைவில் இது பலவிதமான சமூக சீர்கேடுகளுக்கு அது காரணமாகி விடுவதை பார்க்கிறோம். அந்த பெண்ணுடைய தவறான பழக்க வழக்கங்களுக்கு காரணமாகி விடுவதை பார்க்கிறோம். முதல்ல அந்த பெண்ணுடைய வெட்க இஸ்லாமிய வெட்க உணர்வு முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுவிடும். இரண்டாவது, அந்த பெண்ணுடைய ஒழுக்கம் அங்கே கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. மூன்றாவது, அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகளை வீட்டிலே விட்டு வருகிறார் அல்லவா, ஒரு தாயாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து பராமரித்து அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கூறி அவர்களுடைய நல்லது கெட்டதிலே பங்கெடுத்து அவர்களை சீர்படுத்துவது தாயுடைய கடமை. அந்த கடமை முற்றிலுமாக பாழ்படுத்தப்படுவதால் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமூக சீர்கேடுகளும் மிக தீய கெட்ட குணங்களும் பரவலாகுவதை பார்க்கிறோம். எந்த குடும்பத்தில் தாய் வேலைக்கு போய் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே கவனத்தை குறைத்து விடுகிறாளோ அல்லது கவனத்தை முற்றிலுமாக துண்டித்து விடுகிறாளோ அந்த குடும்பத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாகவோ சமூக நன்மைக்கு காரணமானவர்களாகவோ இரையச்சம் உள்ளவர்களாகவோ இருப்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒன்று. அவங்களுடைய ஒழுக்க சீர்கேடுகள் பல விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு கெட்ட சமூக தீமைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குண்டான கடமைகளை அவரவர்களுக்குண்டான பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான். அதை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு கண்ணியம். இந்த இடத்துல என்ன கொஞ்சம் நான் சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இந்த பெண்கள் இருக்கிறாங்களே அல்லாஹ் பாதுகாக்கணும், படிக்கிறாங்க, வேலைக்கு போறோம் ஆசைப்படுறாங்க, காசு சம்பாதிக்கணும் ஆசைப்படுறாங்க. இப்ப எந்த குடும்பத்தில் நிர்பந்தம் இருக்குதோ, ஆண் துணை இல்லை, தந்தை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க, தன்னுடைய சாச்சாமார்கள் தன்னுடைய தாயினுடைய உறவினர்கள் கவனிக்கல, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்குது. சமூகத்தில் பைத்திருமால் இல்லை, சமூகத்தில் ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்தில் பெண்கள் படித்து வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்ப அவர்கள் முதல்ல தன்னுடைய ஈமான் பாதுகாப்பை, தன்னுடைய ஒழுக்கத்தின் பாதுகாப்பை, தன் கற்பின் பாதுகாப்பை, தன் சமூக கண்ணியத்தின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எந்த படிப்பை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அடுத்து அதற்கு பிறகு இந்த படிப்பை கொண்டு தனக்கு பாதுகாப்பான சூழ்நிலை எங்கே இருக்குமோ அந்த இடத்திற்கு அவர்கள் பணி செய்வதற்கு விரும்ப வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அவர்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். அல்லாஹ் அதிலே தனக்கு பரக்கத்து செய்வான், அல்லாஹ் அவனுடைய அருளை தனக்கு கொடுப்பான் என்று அவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் இது பேணப்படுகிறதா? ஏதாவது தனக்கு நிர்பந்தம் என்று படிப்புக்கு போறாங்க. அப்படி படிப்புக்கு போகும் பொழுது எதுல அதிகமா காசு சம்பாதிக்கலாம் என்ற படிப்பை பாக்குறாங்க. அப்படி படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடியும் தன்னுடைய ஈமானிய இஸ்லாமிய பாதுகாப்பு, ஒழுக்க கற்பு பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு இதெல்லாம் அவர்களுக்கு பார்வையில் இருப்பது கிடையாது. எங்கே அதிகமான வருமானம் கிடைக்கும்? தன்னந்தனியாக ஒரு பெண், முஸ்லிமான பெண், தன் குடும்பத்தார்களை விட்டுவிட்டு மஹரம் இல்லாமல் அந்நிய நாடுகளுக்கு பயணித்து அந்நிய நாட்டு நிறுவனங்களிலே வேலை செய்வது இன்று பரவலாகி வருவதை பார்க்கிறோம். இப்ப இவங்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்கா? இவங்களுடைய இஸ்லாமுக்கு பாதுகாப்பு இருக்கா? இவங்களுடைய ஒழுக்கத்துக்கு கற்புக்கு பாதுகாப்பு இருக்கா? இப்படிப்பட்ட பெண்கள் சமூகத்திலே அதிகமானால் இஸ்லாமிய சமூகத்தின் கண்ணியம் எங்கே? இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கம் எங்கே? இப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட பெண்களைத்தான் நாம் பெற்றெடுக்க வேண்டுமா, அல்லது நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு அவர்களை மனைவிகளாக்கி தர வேண்டுமா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரவலாக இன்றைய உலக மோகம், பொருளாதார மோகம் பெருகி மிகைத்திருப்பதால் எல்லாரும் ஆசைப்படுறாங்க தங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளும் படித்தவர்களாக இருக்கணும். நல்ல ஆசைதான். அதுல பெண் பிள்ளைகளும் படித்த பட்டதாரிகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர்களுக்கு இந்த பெண் பிள்ளைகளை இவ்வளவு பெரிய படிப்பில் படிக்க வைக்க வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. இந்த பிள்ளையை வேலைக்கு அனுப்பி சம்பாதித்து தான் சாப்பிட வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒரு துளி கூட கிடையாது. அப்படி இருந்தும் தன் பிள்ளைகளை மிக உயர்ந்த படிப்புகளை படிக்க வைக்கிறார்கள். இப்ப இந்த உயர்ந்த படிப்புகள்ல ரெண்டு மாதிரி படிப்பு இருக்குது. ஒரு படிப்பு என்ன, சமூகத்திற்கு சமூக ரீதியான பலன் தரக்கூடிய படிப்பு. இன்னொரு ரீதியான படிப்பு என்ன, தன் குடும்பத்திற்கு மட்டும் வளத்தை சேர்க்கக்கூடிய படிப்பு. இப்ப உதாரணத்துக்கு மருத்துவ தொழில், மருத்துவ படிப்பு. இப்ப நம்ம சமூகத்தில் பெண்கள்ல நல்ல மருத்துவர்கள் இருப்பது சமூகத்திற்கு அவசியமான ஒன்று. அப்ப அந்த மாதிரி நல்ல ஒரு கட்டுப்பாடோடு அந்த பெண் பிள்ளையை வளர்த்து, அந்த பெண் பிள்ளையை அந்த மருத்துவ கல்விக்கு தகுதியானவளாக இருந்தா அந்த கல்வியை கொடுத்து அவளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி, அவளுக்கு ஒரு சமூக பாதுகாப்பை கொடுத்து, இரையச்சத்தை கொடுத்து, அந்த தொழிலை ஈடுபடுத்தி அதன் மூலமாக சமூகத்துக்கு பயன் தருகிறார்கள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய அமலும் தூய்மையாக இருக்கும் என்று சொன்னால் இதற்காக மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலி அவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் மார்க்கத்தை பொறுத்தவரை இல்முத்தீன், குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி எப்படி கற்றுக்கொள்வது மக்களின் மீது ஃபரது கிஃபாயாவோ அதுபோன்றுதான் மருத்துவ கல்வியை கற்றுக்கொள்வதும் ஃபரது கிஃபாயா. இந்த முஸ்லிம்களிலே தனித்துவம் பெற்ற மருத்துவ அறிஞர்கள் இருப்பது ஃபரது கிஃபாயாவிலே ஒன்று. ஆனால் இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி என்ன? வருமானத்தை சேர்க்கக்கூடிய கல்விதான். அப்படி மருத்துவ கல்விக்கு போனாலும் அவர்களுடைய ஓட்டி எதுவாதான் இருக்கு, சமூகத்துக்கு உதவ வேண்டும் என்பது கிடையாது, அதன் மூலமாக தங்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று. சரி, இப்படி அவர்கள் போகும்போது எப்ப காசு மட்டுமே அவர்களுக்கு நோக்கமாக ஆயிடுதோ, அப்ப அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஒழுக்கங்களும் இறையச்சங்களும் அவர்களது பார்வை விட்டு மறைந்து விடுகிறது. இப்ப இந்த மாதிரி இடங்களில் நம்ம பார்க்கிறோம், குறிப்பா அதாவது செல்வத்தில் நல்ல நிலையில உள்ள குடும்பத்தார்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும் பொழுது பாதுகாப்பான காலேஜை தேர்ந்தெடுக்கிறாங்களா? பெண்களுக்கு மட்டும் என்று உள்ள தனி கல்லூரிகள் இருக்கின்றன, ஆனா அதுக்கு அவங்க அனுப்புறதில்லை, கோ எஜுகேஷனுக்கு அனுப்புறாங்க. அதற்கு பிறகு வேலை செய்வதற்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. எந்த பர்தா ஒழுக்கங்களோ ஹிஜாப் ஒழுக்கங்களோ எதுவுமே அங்கே பேணப்படுவது கிடையாது. இப்ப நாம் இந்த ஒரு நிலைமை அதிகரித்து வரும் இந்த சூழ்நிலையிலே நம்முடைய முஸ்லிம் பெண்கள் அந்நியர்களுடனே ஓடிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்நியர்களை திருமணம் செய்து கொள்வதை பார்க்கிறோம், அல்லது திருமணம் இல்லாமலேயே அவர்களுடனே ஓடிவிடுவது அதிகரிப்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள் தகர்க்கப்பட்டு சமூக சீர்திருத்த சிந்தனைகள் மக்களின் பார்வை விட்டு மறைந்த காரணத்தாலும், ரசூலுல்லா சொல்லிய எச்சரிக்கையை பற்றி அவர்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தாலும் இது போன்ற ஒரு தீய சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப பெண்களுடைய விஷயத்துல குறிப்பா நம்ம கவனம் வைக்கணும். ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்தில் ஒரு பெண் கெட்டுவிட்டால் அந்த சமூகமே கெட்டுவிடும். ஒரு பெண் ஒழுக்கம் கெட்டவளாக மாறிவிட்டால் ஆயிரம் ஆண்களை லட்சம் ஆண்களை அந்த பெண் கெடுத்து விடலாம். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒரு புத்தி உள்ள ஒரு புத்திமானுடைய அறிவை ஒரு பெண் தடுமாற செய்வது போன்று வேறு யாரும் தடுமாற செய்வதை நான் பார்க்கவில்லை. அப்போ ஒரு சமூகத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணு கெட்டுவிட்டால் அந்த பக்கத்தில் அந்த ஒரு தெருவு என்ன, அந்த ஊரையே அந்த பெண்ணு நம்ம தமிழ்ல சொல்றோம்னா நார் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சமூக சீர்கேடுகளை அவள் உருவாக்கி விடலாம். ஆகவேதான் பெண்களுடைய கற்பை பற்றி பெண்களுடைய ஒழுக்கத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையாக சொன்னார்கள். அவங்க வெளியில போகும் பொழுது நறுமணம் பூசிக்கொண்டு செல்வது கூட சமூக சீர்கேட்டை உருவாக்கும் என்று சொன்னார். ஒரு பெண்ணு வெளியில போகும் பொழுது வீசுகின்ற நறுமண வாடை, அதாவது அடுத்தவர்கள் பக்கம் அடுத்தவர்கள் நுகரும் அளவிற்கு நறுமணத்தை பயன்படுத்துவதற்கு அந்த பெண் விபச்சாரத்தின் பக்கம் அழைப்புகள் என்று சொன்னாங்க. அவள் விபச்சாரி, என்ன அர்த்தம் அவள் விபச்சாரின்னு சொன்னா, அவள் விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கிறாள். அந்த நறுமணத்தை நுகரக்கூடியவன் அந்த பெண்ணின் பக்கம் தன் பார்வையை திருப்புவான், அவனுடைய உள்ளத்தில் அந்த பெண்ணின் மீது மோகம் ஏற்படும். மீண்டும் ஒரு முறை அந்த பெண்ணை பார்க்க மாட்டோமோ, அந்த பெண் தனக்கு அருகிலே கடந்து செல்ல மாட்டாளா, அல்லது அவள் பக்கம் நாம் செல்ல மாட்டோமா என்ற எண்ணத்தை ஆணின் உள்ளத்திலே அந்த பெண் ஏற்படுத்துகிறாள். எனவே பஹியஜானியா, அவள் விபச்சாரி, அதாவது விபச்சாரத்தின் பக்கம் தூண்டுபவள், விபச்சாரத்தின் பக்கம் அழைப்பவள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பேசும்போது கூட பெண்கள் மற்றவர்களிடத்திலே குழைந்து பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். பேசுங்க, உங்களுக்கு அவசியமான தேவை வந்துச்சுன்னு சொன்னா பேசுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்தியோ அதுக்கு மட்டும் பதில், குழையாதீர்கள். ولا يخضعن ولا تخضعن في القول فيطمع الذي في قلبه مرض وقلنا قولا معروفا لا اله الا الله. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொல்கிறார்கள், والله ما الفقر اخشى عليكم ولكني اخشى عليكم ان تبسط الدنيا عليكم كما بسطت على من كان قبلكم ف تنافسوها كما تنافسوها وتهلككم كما اهلكتهم. நான் உங்கள் மீது வறுமையை நினைத்து பயப்படவில்லை. உண்மையிலேயே வறுமை நம்முடைய மார்க்கத்திற்கு, நம் மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பது கிடையாது. மல் ஃபக்ராக்ஷா அலைக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரிதான், உங்கள் மீது உலக செல்வங்கள் விசாலமடைந்து விசாலமாக கொடுக்கப்படுவதைத்தான் நான் பயப்படுகிறேன். இப்ப காசு பணம் அதிகமாகும் போது, செல்வம் அதிகமாகும் போதுதான் மனிதன் அல்லாஹுவை அதிகம் மறக்கிறான், அல்லாஹுவின் மார்க்கத்திற்கு அதிகம் மாறு செய்கிறான். அப்ப செல்வம் நமக்கு கிடைக்கும் பொழுதும், இது போன்ற செல்வ செழிப்பான நாடுகள்ல இருக்கும் பொழுதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வசதியை அதிகரித்து கொடுக்கும் பொழுதும், நம்ம இன்னும் அதிகம் அல்லாஹுவை பயப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஹராம்ல செல்வதை விட்டும், ஹராம்ல நம்முடைய செல்வங்கள் செலவழிக்கப்படுவதை விட்டும் அதிகம் நாம் அல்லாஹ்விடத்திலே பயந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மீது செல்வம் விசாலமாக கொடுக்கப்படுவதை பயப்படுகிறேன். முன்னாடி உள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று அந்த செல்வத்தை அடைவதிலே அவர்கள் சண்டை செய்து கொண்டார்கள். நீங்களும் அது போன்று சண்டை செய்து கொள்வீர்கள். அப்போது அந்த செல்வம் எப்படி அவர்களை அழித்ததோ அது போன்று உங்களையும் அழித்துவிடும். இப்ப காசு பணம் செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுடைய உள்ளத்துல போதுமென்ற தன்மை வருவதற்கு பதிலாக என்ன தன்மை ஏற்படுது? இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக வேண்டும் என்று ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்ஸான குலிக ஹலுஆன் இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ வ இதா மஸ்ஸஹு அல்-கைரு மன்வுஆ இல்லல் முஸல்லீன். அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய வணக்க வழிபாடுகளை கொண்ட அந்த வணக்க வழிபாடுகளின் உயிரோட்டங்களை புரிந்து கொண்ட இறை அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவர்களை தவிர மற்றவர்கள் செல்வத்தை அதிகம் நேசிப்பார்கள். தனக்கு துன்பம் ஏற்பட்டால் நடுங்கி விடுவார்கள். தனக்கு காசு பணம் வசதி ஏற்பட்டால் தனக்கு மட்டும் என்று தடுத்துக் கொள்வார்கள். அந்த குணம் யாரிடத்தில்? நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த செல்வம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, லா யகூனு லிப்னி ஆதம் வாதியான மின் தஹபின் இல்லா தமன்னா ஸாலிஸ். இரண்டு தங்க வயல்கள், தங்க ஓடைகள் ஆதமுடைய மகனுக்கு இருந்தால் என்ன ஆசைப்படுவான்? மூன்றாவது ஒன்று இருக்க வேண்டுமே, மூன்று இருந்தால் நான்காவது ஒன்று இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவான். இறுதியில் அவன் வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. கபருல கொண்டு போய் வச்சாதான் அவனுக்கு அந்த ஆசை நிரம்பும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்புரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு வயோதிகம் ஏற்படுகிறது, வயக்புரு மாஹு இஸ்னான், அவனுடைய வயசு அதிகரிக்க அதிகரிக்க ரெண்டு தன்மைகளும் அவனோட சேர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒன்று என்ன? அல் ஹிர்ஸு வத்தூலுல் அமல், பேராசை. இன்னொன்று ரொம்ப நீல நீளமான ஆசை, தூர தூரமான கற்பனைகள் அவனுக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. அடுத்து ஒரு அடையாளம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் ஏதோ செவிக்கு இருந்தா நம்ம ஏதோ புது புதிய விஷயங்களை கேட்டுக்கிட்டோம் மட்டும் நீங்க இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி குறித்து வைத்துக் கொண்டு உங்களை நீங்கள் முஹாசபா செய்யணும். நல்ல தன்மைகள் நம்மிடத்தில் அதிகமா இருக்குதா, அல்லது கெட்ட தன்மைகளை நம்ம இன்னும் மீதம் இன்னும் நம்ம சுழந்து கொண்டே இருக்கிறோமா? அப்ப கெட்ட தன்மைகள் நம்மிடத்தில் இருந்தா நம்ம அதை விட்டு நம்மை சுத்தமாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். எதுவரை நாம் நம்மை முஹாசபா செய்ய மாட்டோமோ, விசாரிக்க மாட்டோமோ, நாம் நம்முடைய செயல்கள் பண்புகளின் மீது பார்வை செலுத்த மாட்டோமோ, கவனம் செலுத்த மாட்டோமோ, நம்ம திருத்துறதுக்கு ஒரு நபி இப்ப யாரும் வரமாட்டாங்க. நம்ம தான் நம்மள கவனிக்கணும். என்னுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கு, ஆகிறத்துடைய முஹப்பத் இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்ன நல்ல பண்புகள் என்னுடைய உள்ளத்துல வந்திருக்கா, கெட்ட பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு நான் தூரப்படுத்திருக்கணும். ஒரே நேரத்தில் ஒரேடியா சுத்தப்படுத்திட முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்துக்கணும். இன்னைக்கு இன்ஷா அல்லா இந்த நல்ல பண்பின் மீது நான் முயற்சி செய்வேன். இப்ப உதாரணத்துக்கு சலாமுடைய விஷயத்தை பேசணும், என்ன செய்யணும்? இன்ஷா அல்லா இன்னையில இருந்து நான் பழக்கமாக்குவேன், இன்னைக்கு ஃபுல்லா சலாம் சொல்றதுல கவனம். எங்கெல்லாம் முஸ்லிம்களை பாக்குறோமோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து, அவங்க பதில் சொல்றாங்கன்னு சொல்லல, அல்லாஹ் அவங்க பதில் சொல்லிப்பாங்க, நம்ம சலாம் சொல்லிட வேண்டும். அதே கூட பார்த்து தர்மத்தை பத்தி ஒரு விஷயத்தை படிச்சோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில காசுகளை எவ்வளவு கூட குறைய யாருக்கு, உறவினர்கள் இருந்து ஆரம்பிச்சு தூரமானவங்க வரைக்கும் நம்மளால முடிஞ்சது தர்மம் செஞ்சு, இப்படி ஒவ்வொரு நல்ல பண்புகளின் மீது நாம் நமக்கு நாமே பயிற்சி கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கெட்ட பண்புகளை விட்டு விடுவிப்பதிலே நாம் நமக்கு நாமே பயிற்சி கொடுத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை, சகிப்புத்தன்மை. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் எந்தெந்த விஷயத்துல கோவப்படுறேன் அப்படிங்கறத நானே என் மேல கண்காணிப்பேன். எங்கெங்க எனக்கு பொறுமையை நான் பொறுமையை இழக்கிறேன், அப்போ அந்த மாதிரி கவனிச்சு கண்காணிச்சு அந்த இடத்துல உடனே இஸ்திக்ஃபார் செய்யணும். யாரிடத்துல பொறுமை தவறி நம்ம அவங்க இடத்துல தவறா பேசிட்டோமோ உடனே மன்னிச்சுக்கணும். நம்ம கோவப்பட்டவங்க மேல இஸ்திக்ஃபார் செய்யணும், நம்மள நம்மளே நுந்துக்கணும், அதுக்கு கஃபாரா ஏதாவது நம்ம செய்யணும். இப்படி நாம் நம்மை திருத்துவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள்ல ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ், நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே நற்குணங்கள் நிரம்பமாக ஆக்கி வைப்பான். கெட்ட குணங்களை விட்டு அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக்கி வைப்பான். அப்ப அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இன்னொரு ஹதீஸ், அதுல ஒரு அடையாளம், قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعه حتى تكثر الزلازل. قيام நாள் வராது பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் பெருகிவிடும் வரை. அப்ப மறுமை நாளுக்கு முன்னதாக எங்கு பார்த்தாலும் தொடர் பூகம்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும், தொடர் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்ப நம்முடைய காலத்துல பாக்குறோம், அதுக்கு முன்னாடி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8வது நூற்றாண்டுல வாழ்ந்த மார்க்கறிஞர் இப்னு ஹஜர் எழுதி வச்சிருக்காங்க, நம்முடைய காலத்துல கிழக்கு நாடுகளிலையும் வடக்கு நாடுகளிலையும் மேற்கு நாடுகளிலையும் பூகம்பங்கள் பெருகிவிட்டதை நாம் கேட்கிறோம் என்பதாக. இன்றைக்கு அது இன்னும் அதிகமா ஒவ்வொரு ஆண்டும் பூகம்பங்கள் நிச்சயமாக நிகழ்ந்தே தீர்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஹவாலா அறிவிக்கின்ற ஹதீஸ், வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதி அலா ரஸி அவ் காலா அலா ஹமதி ஃபகால இப்னு ஹவாலா اذا رايت الخلافه قد نزلت الارض المقدسه فقد دنت الزلازل والبلايا والامور العظام والساعه يومئذ اقرب الى الناس من يدي هذه من راسك. عبد الله بن حوال அறிவிக்கின்றார்கள், அவங்களை கூப்பிட்டு ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுடைய தன்னுடைய ரசூல் தன்னுடைய கையை அவருடைய தலையின் மீது வைச்சாங்க. சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய ஆட்சி ஷாமிலே வந்துவிடும் என்று சொன்னால் அப்போது நீ விளங்கிக்கொள், பூகம்பங்களும் நிலநடுக்கங்களும் பயங்கரமான சோதனைகளும் மிக நெருக்கமாகிவிட்டது. அன்றைய நாளத்திலே மறுமை எவ்வளவு நெருக்கமாகி சமீபித்து வந்துவிடும் என்று சொன்னால் உன்னுடைய தலைக்கு அருகிலே என் கை இருப்பது போன்று மறுமை வந்துவிடும். அப்ப இது மறுமைக்கு நெருக்கமான ஒரு அடையாளங்களிலே ஒன்று. அந்த ஹிலாபத் என்றாலும் அந்த அர்த்தம் தான். ஹிலாபத் என்று சொன்னால் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு ஆட்சியாளர் இருப்பார், அவருக்கு கீழே முஸ்லீம் உலகம் இருக்கும். அடுத்து ஒரு அடையாளம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم يكون في اخر هذه الامه خسف ومسخ وقذف. قالت قلت يا رسول الله انهلك وفينا الصالحون. قال صلى الله عليه وسلم نعم اذا ظهر الخبث. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஜாமிஉ திர்மிதியினுடைய அறிவிப்பு, இந்த உம்மத்தின் இறுதி சமுதாயத்திலே சோதனைகள் ஏற்பட்டுவிடும். எப்படிப்பட்ட சோதனை? பூமி அவர்களை ஈர்த்து கொள்ளும், உருவங்கள் மாற்றப்படுவார்கள், வானத்திலிருந்து கல் மழை பொழியும். அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, எங்களில் நல்லோர் இருக்கும் போதும் எங்களுக்கு அழிவு வருமா? எங்களில் நல்லோர் இருக்கும் போதும் எங்களுக்கு அழிவு வருமா? நாங்கள் அழிக்கப்படுவோமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், தீமை மிகைத்து விட்டால். அப்ப தீமை மிகைத்து விடும் போது அப்போது அல்லாஹுடைய வேதனை வரும், அதில் நல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். அப்ப அல்லாஹுடைய அந்த அதாபுடைய அந்த மிகையார் அளவுகோல் இருக்கிறது, நல்லோர் மிகைத்து இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாதுகாப்பை அந்த சமூகத்திலே வைத்திருப்பான். நல்லோர் குறைந்து தீயோர் மிகைத்து விட்டால் அல்லாஹ் தன் பாதுகாப்பை அகற்றி விடுவான். அப்போது அல்லாஹுடைய தண்டனை வரும். அந்த தண்டனை வரும்போது அங்கு இருக்கிற நல்லோர்களையும் அது பாதிக்கும், அவர்களுக்கும் அந்த சோதனை ஏற்படும். பூகம்பத்திலேயோ மழையிலேயோ வேறு விதமான கலவரங்களிலேயோ அவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். அந்த நல்லோர்களை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய ஹுக்கும் எப்படி? ஒன்று, அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாக்கப்படுவார்கள். இல்ல பலவீனத்தின் காரணமாக அவர்கள் அதை செய்ய முடியல, ஆனா உள்ளத்தில் அச்சம் இருந்துச்சு, உள்ளத்தில் அவர்கள் பயந்திருந்தார்கள் என்று சொன்னாலும் அந்த நிலைமையிலையும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இல்ல, இந்த ரெண்டு தன்மையும் அவங்களிடத்துல கிடையாது, அவங்க அவங்க வேலையை பார்த்தாங்க, நாங்க எங்க வேலையை பார்த்தோம், எங்களுக்கு எங்க இபாதத் என்று தங்களை மட்டும் பேணிக் கொண்ட சுயநலவாதிகளாக இருந்தால் நிச்சயமாக இவர்களும் அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரியவர்களாக ஆவார்கள். இதற்கு மிகப்பெரிய ஆதாரம் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனிக்கிழமை வாசிகளை பற்றி கூறியிருக்கிற ஆதாரம். இந்த சனிக்கிழமை வாசிகள்ல மூன்று கூட்டத்தார்கள் இருந்தாங்க. ஒரு கூட்டத்தார்கள் மீன் பிடிப்பதற்கு தந்திரம் செய்தார்கள். ஒன்று, அந்த வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமையில போய் வலையை விரிச்சிருவாங்க. யௌம தஅதீஹிம் ஷைத்தானுஹும் யௌம சபதுஹிம் ஷுர்ரஅன் வ யௌம லா யஸ்பிதுன லா தஅதீஹிம் கதாலிக். சனிக்கிழமை என்று மீன் அப்படியே வாய் தல 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 தலன்னு சொல்லி மேல வந்துகிட்டு இருக்கும். பார்த்தாங்க, என்னடா இது, ஒரு பெரிய சோதனையா இருக்கு. சரி, அல்லாஹ் மீன் தானே, மீனை தானே கையில தொடக்கூடாதுன்னு சொன்னா வலையை கொண்டு போய் விரித்து வச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து வலைய அள்ளிப்பாங்க. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, பாத்தி கட்டிடுவாங்க, அந்த ஆற்றுல இருந்து வாக்கியா கட்டி விட்டாங்க. வெள்ளிக்கிழமை திறந்து சனிக்கிழமை திறந்து விட்டுருவாங்க, மீன் எல்லாம் ஓடி போயிடும், வந்து அடைய போட்டுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து மீனை அதுல இருந்து தண்ணியை இறைச்சிட்டு அள்ளிப்பாங்க. இந்த மாதிரி தந்திரம் செஞ்சாங்க. இது ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமைகள்ல தங்களுடைய வீடுகளிலையும் தங்களுடைய மசிதிகளையும் தங்களுடைய அந்த வணக்கத்தலங்கள் தேவாலயங்களையும் அவங்க இபாதத்து செஞ்சாங்க, அவங்க மீன் பிடிக்க போல. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்தார்கள், தாங்களும் மீன் பிடிக்கவில்லை, சனிக்கிழமையை புனிதப்படுத்தி வணக்கம் வழிபாடுகள் செய்தார்கள். யார் மீன் பிடிப்பதற்கு முயற்சிகள் செய்தார்களோ அவர்களிடம் சென்று நீங்கள் செய்வது பாவம், குற்றம், அல்லாஹ் உங்களை தண்டித்து விடுவார் என்று அறிவுரை சொன்னார்கள். இப்ப இந்த இரண்டாவது கூட்டம் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அவங்களுடைய தேவாலயங்கள்ல, அவங்க வந்தாங்க, ஏன்பா நீங்க வீண் சிரமம் எடுக்கிறீங்க, அவர்களை அல்ல அழிக்கட்டும், அவங்களுக்கு அல்ல அதாப கொடுக்கட்டும், என்ன நீங்க உங்க வேலையை பாருங்க, நம்ம தான் மீன் பிடிக்கல, நம்மள அல்ல ஒண்ணு செய்ய மாட்டான் என்று பெருமை பேசினார்கள். அப்ப அந்த தடுத்து கொண்டிருந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இல்ல அப்படி இருக்கக்கூடாது, நாளைக்கு அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி கேட்பான், ஆரம்பிக்கும் அல்லாஹ் இடத்துல போனா பதில் சொல்லணும், தீமையை பாத்தியே தடுக்கலையா என்று அல்லாஹ் கேட்பான், அதுக்கு அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும். ஒரு கால் நம்ம சமூக மக்கள் தானே, நம்ம சொல்வதை கேட்டு அவர்கள் திருந்தி கொண்டால் அவர்களும் நம்மள மாதிரி நல்லவர்களாக ஆகி அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு ஆளாயிடுவாங்கல்ல, அதனால நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் கண்டிப்பான்னு சொன்னாங்க. இப்படி மூன்று விதமான மக்கள் இருந்தார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய அதாப் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய அதாப் எப்படி வந்துச்சு, மோசமான அதாப், மோசமான அதாப். மனித அந்த அமைப்பிலிருந்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மாற்றி கேவலமான குரங்குகளாக ஆகிவிடுங்கள், குரங்கா மாறிப்பிடுங்கள். அப்ப எல்லாமே குரங்கா போனாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அநியாயம் செய்த மக்களை கடுமையாக தண்டித்தோம் என்று கூறிய அல்லாஹ் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான், وَأَنْجَيْنَ الَّذِينَ كَانُوا يَنْهَوْنَ عَنِ السُّوءِ وَأَخَذْنَا الَّذِينَ ظَلَمُوا بِعَذَابٍ بَئِيسٍ بِمَا كَانُوا يَفْسُقُونَ. தீமையை தடுத்த மக்களை நாம் பாதுகாத்தோம், தீமையை தடுத்த மக்களை நாம் பாதுகாத்தோம், அநீதி இழைத்த மக்களை நாம் கடுமையான வேதனையை கொண்டு பிடித்துக் கொண்டோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த இரண்டாவது கூட்டம் உட்கார்ந்து வணங்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவர்களும் சேர்ந்து தான் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்று. சுய வணக்க வழிபாட்டில் இருந்தாங்க, ஆனா சமூக தீமைகளை அவர்கள் தடுக்கவில்லை, அதற்காக அவர்கள் உள்ளத்திலே அச்ச உணர்வு கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படும் போது அவர்கள் உள்ளத்திலே அதை பற்றிய வெறுப்பு உணர்வோ அல்லது அதை கண்டிக்க வேண்டும் என்ற அந்த வேகமோ அவர்களுக்கு ஏற்படவில்லை. குர்ஆனுடைய வசனத்தினுடைய அந்த வெளிப்பாடு அதான் சொல்லுது, தீமையை தடுத்தவர்களை நாம் இரட்சித்துக் கொண்டோம் நல்லா சொன்னான். அப்ப பிடித்தவர்கள் பிடிப்பதற்கு முயற்சி செய்தவங்க, ஆனா பிடிக்க முயற்சி செய்தவர்களை தடுக்காமல் தங்களுடைய சுய வழிபாட்டில் இருந்தவர்களும் இதில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அப்ப தீமை மிகைக்கும் பொழுது அந்த தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதனை வந்துவிடும். அந்த மாதிரி நேரத்தில் தடுக்கவே முடியல, தடுத்தா நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு, நம்முடைய உயிரை கொண்டுருவாங்க இருந்தா, அப்படி இருந்தா அந்த நேரத்தில் அதுவும் ஷஹாதத் தான். ஒரு தீமையை அதாவது அழகிய முறையில் அதுக்கு வம்பு தும்புக்கு போறதில்ல, நன்மையை ஏவுறதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பனி இஸ்ரவேல் பற்றி சொல்லும் பொழுது, ذلك بانهم كانوا يقتلون النبيين بغير الحق والذين يأمرون بالقسط من الناس. இஸ்ரவேலர்களுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன இருந்தது என்றால், இறை தூதர்களையும் கொன்றார்கள், அந்த இறை தூதர்களுக்கு பிறகு நன்மையை ஏவக்கூடிய நல்லவர்களையும் அவர்கள் கொன்றார்கள். அப்ப நீங்க ஒரு சமூகத்துல சாலிஹான நல்லவங்களா இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு நம்முடைய நாடுகள்ல தர்கா வழிபாடுகள் ஷிர்க் வழிபாடுகள் இந்த மாதிரி நடக்குது, அப்ப அந்த மக்களுக்கு போய் அழகிய முறையில் அறிவுரை சொல்றீங்க, நசிஹத், நசிஹத் அறிவுரை என்று சொன்னால் எப்படிப்பட்ட அறிவுரையாக இருக்கிறது, சூரா யாசீன் அல்லாஹ் சொன்னான் அல்லவா ஹபீப் நஜ்ஜார், அவருடைய அறிவுரையை போன்று இருக்க வேண்டும். அடிதடி கலாட்டாவாகவோ ரகலையாகவோ வம்பு தும்பாவோ அகம்பாவமாகவோ ஆணவமாக அது இருக்கக்கூடாது. ஹபீப் நஜ்ஜார் என்ன சொல்றாரு, என் மக்களே தூதர்களுக்கு பின்னாடி வாங்க, அவர்களின் பக்கம் நீங்க வந்துருங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீ எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவனாச்சே, நீ எப்படி அவரோட அவங்களோட போய் சேர்ந்த, நீ திரும்ப எங்களோட வந்துரு, நிஷிர்க்குக்கு வந்துருன்னு அழைக்கிறாங்க. என்னை படைத்து இறைவனை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும், அவன் அளவில் அல்லவா நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அவனை பயந்து கொள்ளுங்க. என்னுடைய ரஹ்மான் எனக்கு வேதனை கொடுக்க நாடினால் உங்களுடைய கடவுள்கள் என்னை பாதுகாக்க முடியாது, எனக்கு என்னை ரட்சிக்க முடியாது. எவ்வளவு அழகான அறிவுரை பாருங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன செய்றாங்க ஏன் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தான், கீழது குளில் ஜண்டா, இந்த உலகத்தை விட்டு அவர் கண் மூடுவதற்குள்ளார அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை காட்டி நேரா நீங்க சொர்க்கத்துக்கு வந்துருங்க. அல்லாஹு தஆலா உடனடி டிரான்ஸ்பர் டு சொர்க்கம். எப்படி என்ன என்ன எப்படிப்பட்ட சோதனை அவர் தாங்கினாரு. அவருடைய கை கால கட்டி மக்கள் படுக்க வச்சாங்க. படுக்க வச்சதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ரொம்ப தெரிஞ்சுட்டு வருது, ஆட்ட இருக்கிற மாதிரி கழுத்துல அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, வயிற்றுல ஏறி மிதிக்குது. எப்படிப்பட்ட அதாபா இருக்கும் வச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அந்த அவர் சொல்றாரு, யா லைத கௌமி யஅலமு பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், இந்த என் கூட்டத்தார்களுக்கு எனக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தின் அறிவு வர வேண்டுமே, என்னை அல்லாஹ் சொர்க்கவாசிகளில் கொண்டு சேர்த்தானே, அதை என் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, யா அல்லாஹ் எனக்கு காட்டின சொர்க்கத்தை இவங்களுக்கு காட்டியது, இவங்க முஸ்லீம் ஆயிரலாம். இப்படிங்க தன்னுடைய கௌமு கழுத்து அறுக்குது, தன்னுடைய குடல் வெளியேறும்படி தன்னை கீழே போட்டு மிதிக்கிறாங்க. அவருடைய சகிப்பு தன்மை என்ன, அவருடைய பொறுமை என்ன, தன் இனத்தார் மீது அவருக்குள்ள இரக்கம் கருணை பாசம் என்ன, யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தை மன்னிக்க மாட்டியா, அவங்களுக்கு இந்த சொர்க்கத்தை காட்ட மாட்டியா, இதுதான் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல். இன்றைக்கு நம்ம காலகட்டத்திலேயே சில வாலிபர்கள் நன்மையை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் நன்மையை ஏவவும் இல்லை, தீமையை தடுக்கவும் இல்லை, மாறாக நன்மைக்கு தடையாக இருக்கிறார்கள், தீமையை பரவுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். என்ன, வம்புக்கு போறது, அடிதடிக்கு போறது, சண்டை சச்சரவுக்கு போறது, ஏசுறது, திட்டுறது, நீனா நானான் பாத்துருவோம். இப்ப இங்க என்ன அப்படின்னு சொன்னா, நான் கொண்ட கொள்கை மிகிக்கிறதா, நீ இருக்கிற கொள்கை மிகிக்கிறதா, அல்லாஹ்வுடைய கலிமா மிகிக்குதாங்கிறது கிடையாதாங்க. யாருடைய வாய்ஸ் அதிகம், யாருடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, யாருடைய போர்ஸ் அதிகமா இருக்கு, யாருடைய இன்ஃபுளுஸ்மெண்ட் வேலை செய்யுது, இதுதான் அவங்களுக்கு அந்த போட்டி பொறாமையாகி விடுகிறது. இனமாக பிரித்துக் கொண்டார்களே தவிர சமூக தீமைகளை தடுக்கிறோம். அப்ப அந்த சமூக மக்கள் மீது நமக்கு எவ்வளவு அக்கறையும் கருணையும் இருக்க வேண்டும், அதெல்லாம் அங்க இருக்கிறதல்ல. இது முறையற்ற அழைப்பாளர்கள் சமூகத்தில் பரவலாகிவிட்ட ஒரு துர்பாகியத்தின் காரணமாக இது போன்ற ஒரு சோதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்ப தீமையை தடுக்கணும். எப்போது இந்த தீமை தடுக்காம பாவங்கள் அதிகமாகிடுதோ, அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகள், உருவ மாற்றங்களோ, பூமி ஈர்த்துக் கொள்வதோ, இன்னும் பல வேதனைகளோ அங்கே வந்துவிடும். இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில விளக்கங்களை சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள், அபு மாலிக் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, قال رسول الله صلى الله عليه وسلم لا يشربن ناس من امتي الخمر يسمونها بغير اسمها يعزف على رؤوسهم بالمعازف يخسف الله بهم الارض ويجعل منهم القرده والخنازير. الله اكبر لا اله الا الله. ان امتي ஒரு கூட்டம் மது அருந்துவார்கள், கண்டிப்பாக மது அருந்துவார்கள், அதற்கு வேறு பேரை வேற சூட்டிக்கொள்வார்கள், அவர்களுக்கு அருகிலே அவர்களின் சபைகளிலே இசை இசைக்கப்படும், அல்லாஹ் அவர்களை பூமியில் ஈர்த்துக் கொள்வான், அவர்களில் குரங்குகளும் பன்றிகளும் ஆக்கப்படும், அவர்களுடைய உருவங்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்படும். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவிக்கை திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், ஃபி ஹாதிஹில் உம்மத்தி கஸ்ஃபுன் வ மஸ்குன் வ கத்ஃபுன் ஃபகால ரஜுலு மினல் முஸ்லிமீன் யா ரசூலல்லாஹ் வ மதா தாலிக், இந்த உம்மத்தில் அல்லாஹ் சோதனைகளை இறக்குவான், பூமி ஈர்த்துக்கொள்ளும், உருவங்கள் மாற்றப்படும், வானத்திலிருந்து கல்மழை பொழியும். அப்ப முஸ்லிம்களிலே ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே அந்த வேதனை எப்போது நிகழும், சொன்னார்கள், இதா லஹரத்தில் கியானுல் மஆஸி, இசைக்கூடியவர்களும் பாட்டு பாடக்கூடியவர்களும் இசை கருவிகளும் பெருகிவிடும் போது, வஷுரிபத்தில் ஹுமூர், மது இந்த சமுதாயத்திலே பரவலாக குடிக்கப்படும் போது. அப்ப இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சமூக தீமை, இசைத்தல், அதுபோன்று மது அருந்துதல், பாடக்கூடிய பெண்கள் ஆண்கள் அதிகமாகிவிடுதல், அல்லாஹ்விற்கு எவ்வளவு கோபமான ஒரு பாவம் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்ப இந்த செயல்கள் சமூக மக்களிடத்திலே பரவலாகி விடும் பொழுது அல்லாஹுடைய அதாப் தொடர்ந்து வரும், பூமி ஈர்த்துக் கொள்ளுதல், அல்லது உருவங்கள் மாற்றப்படுதல், அல்லது வானத்திலிருந்து கல்மழை பொழியுதல். அல்லாஹ் அவனுடைய அதாபிலிருந்து நம்மை பாதுகாப்பான. அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாளின் அடையாளங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். பெண்கள் வியாபாரங்களிலே கணவனோடு பங்கு கொள்வது, பெண்கள் வியாபாரத்திலே ஈடுபடுவது, இது குறித்து சில விஷயங்களை கூறினோம். அதில் ஒரு சில செய்திகள் கூறுவதற்கு இருக்கின்றன, அவற்றை கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை பார்ப்போம். இன்றைய கால சூழ்நிலையிலே வளரும் படிக்கும் பெண்களிடத்திலே ஒரு தவறான பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது, நல்ல படிப்பு படிக்க வேண்டும், நல்ல முறையிலே வேலைக்கு செல்ல வேண்டும், கை நிறைய காசு சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதாவது, ஆண்களுக்கு நிகராக தானும் இருக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை, ஆண்களை விட நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்ற அந்த போட்டி மனப்பான்மையிலே அவர்கள் இந்த உலக கல்வியையும் பொருளாதாரத்தையும் நாடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் பற்றி சொல்லும் போது, பஅதுக்கும் மின் பஅத், உங்களில் சிலர் சிலரிலிருந்து வந்தவர் என்று சொல்கிறான். இறை நம்பிக்கையை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், ஆண் என்ற காரணத்தால் அல்லது பெண் என்ற காரணத்தால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பை அடைய முடியுமா என்றால் முடியாது. ஈமானை கொண்டுதான் சிறப்பை அடைய முடியும். அல்லாஹ் உங்களில் உள்ள உங்கள் உள்ளத்தில் உள்ள ஈமானை மிக அறிந்திருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சஹாபாக்களுடைய காலத்திலே பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த தங்களுடைய ஆண்களோடு போட்டி போட்டார்கள். ஆனால் எதிலே? நன்மையிலே போட்டி போட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். இந்த கேள்வி அவர்களுக்கு மட்டுமல்ல கேள்வி அல்ல, முழு சஹாபா சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்குள்ள கேள்வி. அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அதாவது ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறீர்கள், எங்களா ஜிஹாதிலே கலந்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் ஜனாசாவை அடக்கம் செல்ல எடுத்துச் செல்கிறீர்கள், எங்களால் அப்படி செல்ல முடிவதில்லை, இதுபோன்ற ஆண்கள் மட்டும் செய்கிற பல அமல்களை சொல்லி சொல்லி கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது, எங்களால் அந்த அமல்களை செய்ய முடியவில்லையே, நாங்கள் எங்கே மறுமையில் உங்களை விட பின்தங்கி விடுவோமோ கேக்குறது. புரியுதுங்களா? சுப்ஹானல்லாஹ். இப்ப எங்கள் கணவன்மார்கள் நாளை நிறைய அமல்களை கொண்டு அவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த தரத்தை அடைந்து விட்டால், அவர்கள் செய்த அமல்களை போன்று நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படி அவர்களை அடைவது? எந்த போட்டி, எந்த எண்ணம் அவர்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். அப்போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல் அஹ்சாப் உடைய வசனம், மின்னல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் வல் கானிதீன் வல் கானிதாத் வஸ் ஸாதிகீன் வஸ் ஸாதிகாத் என்ற மிகப்பெரிய நீண்ட வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகிறான். அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சலுகைகளை சொல்கிறார்கள். ஐயும் உம்ரஅத்தின் ஸல்லத் கம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஅத்தத் ஸகாதஹா வஅதாஅத் ஜௌஜஹா துதுஆ மின் ஐ துதுஆ மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி ஃபத்குலி. எந்த பெண் ஐங்கால தொழுகைகளை தொழுது, நோன்பு நோற்று, ஜக்காத்து கொடுத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாளோ, அவள் சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம் என்று அவளுக்கு அழைக்கப்படும். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், யார் இறை நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்திலும் அந்த இறை நம்பிக்கை இருக்குமையானால், ஈமான் அமல சாலிஹ் இருக்குமையானால், அந்த ஆண்களோடு அவர்களுடைய மனைவிமார்களையும் நாம் சேர்த்து வைத்து விடுவோம். அந்த ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கத்துரிய அந்த அந்தஸ்துகளோடு அந்த பெண்களையும் நாம் சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சஹாபி பெண்மணிகளிடத்தில் இருந்த போட்டி என்ன? தங்கள் வீட்டு ஆண்கள் நல்ல அமல் செய்வது போன்று தானும் அமல் செய்ய வேண்டும், அவர்களை போன்று மார்க்க காரியங்களிலே தானும் முன்னேற வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மை அந்த ஈமானிய இஸ்லாமிய சமூகத்திடத்தில் இருந்தது. ஆனால் இன்று மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகிற பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து தங்களது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற அந்த சமூகத்தை பார்த்து பார்த்து நம் பெண்களிடத்திலும் என்ன மனப்பக்குவம் வந்துவிட்டது என்றால், பொருளாதாரத்திலே கணவனுக்கு சமமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் கணவனை தான் அடக்க முடியும், கணவன் தன் பேச்சை கேட்க முடியும் வைக்க முடியும், அப்போதுதான் கணவன் தன்னை அடக்கி வைக்க மாட்டார், கணவனுக்கு நாம் பணிந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு தீய மனப்பான்மை, கெட்ட மனப்பான்மை, யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த குணம் இருக்கிறதே குடிகொண்டு இது பரவலாகி ஒரு விஷமாக பரவுவதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் பல உயர்ந்த கல்விகளை நாடக்கூடிய பெண்களை நீங்கள், அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் பார்த்து அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால், நீங்கள் எதற்காக இந்த கல்வியை படிக்கிறீர்கள் என்று சொன்னால், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, நம்மள்ட்ட படிப்பு இருக்குது, நம்மள்ட்ட வேலை இருக்குது, நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், கணவனை டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கணவனை வேணாம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட படிப்பு இருக்குது, நம்ம தொழில் செஞ்சுக்கலாம், நம்ம வியாபாரம் செஞ்சுக்கலாம் என்ற மனப்பான்மையில் தான் அவர்கள் இந்த கல்வியை நாடுகிறார்கள். அப்ப இவர்களுடைய இந்த பொருளாதார கல்வியை இவர்கள் தேடுவதனுடைய நோக்கம் என்ன? ஆண்களோடு போட்டி போடுதல். எந்த விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போட்டியை தடுத்திருக்கிறானோ அல்லது அதை மார்க்கும் விரும்பவில்லையோ அந்த விஷயத்திலே போட்டி போடுவதை அவர்கள் தங்களுடைய ஒரு சமத்துவமாக அல்லது தங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அந்தஸ்தாக எண்ணுகிறார்கள். ஆனால் அதுவும் அவர்களுக்கு இழிவும் கேவலமும் அவர்களுக்கு துக்கமும் துயரத்தையும் தான் இறுதியில் தரும் என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று என்ன? அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மது வஅலா அலி முஹம்மத். இந்த படித்து பட்டம் வாங்கி வேலை செய்கிற இந்த பெண்களை பார்க்கிறோம். இவர்களுடைய இவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹு அலம் மாஷா அல்லாஹ் சில நல்லவர்களும் இருக்கலாம். பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது நல்லவர்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு பெரும்பான்மையான ஒரு தன்மையை பற்றி மக்களை பற்றி தான் பொதுவாக பேசுவது வழக்கம். என்ன, இந்த படித்து வேலைக்கு செல்கிற பெண்களை நாம் பார்க்கிறோம். தாங்கள் வேலை செய்கிற இடத்திலே எவ்வளவு பலுவான வேலையாக இருந்தாலும் அதை செய்வார்கள். யாருக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டுமோ எல்லோருக்கும் வேலை செய்வார்கள். கனிந்து பேசுவார்கள், சிரிச்சு பேசுவார்கள், குழைந்து பேசுவார்கள், கஷ்டப்படுவார்கள், இரவு வேலை பகல் வேலை என்று எல்லா வேலைகளையும் பார்ப்பார்கள். தங்களுடைய பெண்மையின் இயற்கைக்கு மாற்றமான சுமையான கடுமையான வேலைகளாக இருந்தாலும் அதையும் பார்க்க துணிவார்கள். என்ன காரணம்? அந்த மாத கடைசியிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அந்த பணம், அந்த அந்த செல்வத்துக்காக வேண்டி தங்களை தாங்களே அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டு எல்லா சிரமங்கள் துயரங்களையும் தாங்கிக் கொள்ள அவர்கள் தயாராகி விடுவார்கள். ஆனால் அதே சமயத்திலே கண்ணியமாக வீட்டிலிருந்து கணவனுக்கு பணி செய்யுங்கள், பெற்ற தாய் தந்தைக்கு பணி செய்யுங்கள், பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? நாங்க என்ன வேலைக்காரிகளா? நாங்க என்ன வேலைக்காரனா? நாங்க என்ன வேலைக்காரிகளா? ஏன் வேலைக்கு நீங்க ஆள் வைக்க மாட்டீர்களா? எங்களை வேலைக்காரிகளா நீங்க மதிக்கிறீங்களா என்று பேசுகிறார்கள். ஆனா அதே சமயத்தில் ஒரு கடையிலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு தொழிற்சாலையிலேயோ போய் ஒரு சராசரி வேலைக்காரனை விட மோசமாக வேலை செய்வதற்கு தயார். அங்கு உள்ள மேனேஜருடைய ஏச வாங்கிக்கிறதுக்கு தயார், ஆனா கணவருடைய ஏச வாங்கிக்கிறதுக்கு தயார் இல்லை. அங்கு உள்ள மக்களுடைய இச்சையான பார்வைகளையும் அங்கு உள்ள மக்களுடைய சீண்டுதல்களையும் அவர்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு தயார். ஆனால் கணவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதித்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமை கொடுத்த கணவனுக்கு பணிந்து அவனுக்கு வேலை செய்வதையும் அவனை திருப்திப்படுத்துவதற்கும் தயாரல்ல. வேலை செய்யும் இடங்களில் இருக்கிற எல்லா ஆண்களையும் திருப்திப்படுத்துவதற்கு தயார், அவர்களோடு சிரித்து பேசுவதற்கு தயார், அவர்களோடு சமமாக ஒத்துழைப்பதற்கு தயார். ஆனால் குடும்பத்திலே கணவனோடு சிரித்து பேச மாட்டார்கள், குடும்பத்திலே கணவனோடு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்ய மாட்டார்கள், பெற்றெடுத்த வளர்த்த தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு இரண்டு விதமான ஒரு அரபியில சொல்வார்கள் அஸ்ஸிஃபாத்து ஸல்பியா, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதாவது இன்றைய முஸ்லிம் பெண் சமூகத்திடத்திலே இருக்கின்ற இந்த மோசமான இரண்டு தன்மைகள். ஒன்று, கணவனுடைய பொருளாதாரத்திற்கு நிகராக இருந்து கணவனை அடக்க வேண்டும் என்பதற்காக பொருளாதார மோகம் கொள்வது, தன்னிடத்திலே செல்வ வளமும் வசதியும் ஏற்பட்டு விட்டால் கணவனை மதிக்காமல் இருத்தல், பெற்றோரை மதிக்காமல் இருத்தல், குடும்ப உறவுகளை சிதைப்பதற்காக, குடும்ப உறவுகளை உடனடியாக தகர்த்து விடுவதற்காக முயற்சி செய்தல், சின்ன சின்ன விஷயங்களுக்காக விவாகரத்து கோருதல், சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்பத்தை விட்டு வெளியேறிவிடுதல், இது போன்ற மனப்பக்குவம். இரண்டாவது நாம் கூறியது போன்று கணவனுக்கு குடும்பத்திற்கு பணிந்திருக்காமல் தங்களுடைய அந்த பெண்மை, தங்களுடைய அந்த படிப்பின் கருவத்தால், தங்களுடைய அந்த அறிவின் கருவத்தால் அவர்கள் வெளியில் சென்று வேலை செய்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த எல்லா வேலைகளையும் செய்வார்கள், பணிந்து நடப்பார்கள், பொறுமையாக இருப்பார்கள், கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்வார்கள், ஆனால் குடும்பத்திலே சகித்துக் கொள்ள அவர்கள் தயார் இல்லை. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப கவனமா வளர்க்கணும். சின்ன வயசிலிருந்தே அவர்களுக்கு சொல்லி வளர்க்கணும், அவர்களுக்கு குடும்பத்தினுடைய கண்ணியம், குடும்பத்தினுடைய ஒழுக்கம், கணவனுக்கு செய்ய வேண்டிய மதிப்பு மரியாதை, குடும்பத்தில் இருக்க வேண்டிய அந்த வலுவான உறவுகள், இவற்றை வலியுறுத்தி நம்முடைய பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் கவனம் வைக்க வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يأخذ الله شريطاته من أهل الأرض فيبقى فيها عجاجة لا يعرفون معروفا ولا ينكرون منكرا. إمام أحمد رحمة الله عليه فديو سيهراه مرمين هراده يذوري الله عند بومي لرنده நல்லோரை கைப்பற்றிக் கொள்வானோ, அவ மறுமைக்கு முன்னால் அல்லாஹ் நல்லோரை கைப்பற்றிக் கொள்வான், சாலிஹான மக்களை, சிறந்த மக்களை அல்லாஹ் எடுத்து விடுவான். கெட்டவர்கள், தீயவர்கள், தரமற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய தன்மையை சொல்கிறார்கள், லா யாரிஃபூனமா அரூஃபா வலா யுன்கிரூனமுன் கரா, நன்மையை நன்மையாக பார்க்க மாட்டார்கள், தீமையை தீமையாக பார்க்க மாட்டார்கள். அப்ப இந்த ஹதீஸிலே இரண்டு பாடங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒன்று என்ன, மறுமைக்கு முன்னால் நல்லவர்கள் இருக்க மாட்டார்கள், நல்லவர்களை அல்லாஹ் எடுத்து விடுவான். இரண்டாவது, தீயவர்கள் என்றால் யார், மட்டமானவர்கள் என்றால் யார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளத்தோடு சொல்கிறார்கள். மட்டமானவர்கள், தரமற்றவர்கள், குணத்தால் தாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அடையாளம் என்ன, நன்மையை ஊக்குவிக்க மாட்டார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய பழக்கத்திலே மொழிக்கு அர்த்தம் தலைகீழாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் ஜென்டில்மேன், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போயிட்டு இருப்பாருங்க. நல்லவர்கள், கண்ணியமானவர்கள் யாரு, நன்மையை ஊக்குவிக்காதவர்கள், தீமையை தடுக்காதவர்கள். அவர்களுக்கு நம் சமூகம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன, அவர் எந்த வம்பு துப்புக்கும் போக மாட்டார், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு அவர் போவாரு வருவாரு, யாரையும் பத்தி அவர் கண்டுக்க மாட்டாரு. இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர் சொல்றாங்க, மட்டமானவர்கள் சொல்றாங்க, மோசமானவர்கள் சொல்றாங்க, தரமற்றவர்கள் சொல்றாங்க, தீயவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப நீங்க நல்லவர்களில் ஆக வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளை ஊக்குவிக்க வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த அளவு ஒருவர் நன்மை செய்கிறாரா அவரை நீங்கள் ஆர்வப்படுத்துங்கள். ஒருவர் தீமை செய்கிறாரா, பெரியவராக இருக்கட்டும், சிறியவராக இருக்கட்டும், நடுத்தர வயதுடையவராக இருக்கட்டும், அழகிய முறையிலே அந்த தீமையிலிருந்து அவரை தடுக்க முயற்சி செய்யுங்கள். தீமையை பார்த்த பிறகும் அதை கண்டும் காணாமல் செல்வது பெரும் குற்றமாகும். ஈமானிய உணர்வு இல்லை, ஈமானிய உணர்வு இல்லை, இறை நம்பிக்கை பலவீனம் அடைந்து விட்டது என்பதற்குரிய அடையாளமாகும். இதை பற்றி நேற்றைய பாடங்களில் கூட நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறோம், தீமையை தடுக்காதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து. அமர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹி இப்னு அம்ர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இதுவும். أنه قال يأتي على الناس زمان يغربلون فيه غربلة يبقى منهم حثالة قد مزجت عهودهم وأماناتهم واختلفوا فكانوا هكذا وشبك بين أصابعه. مرمينا الورودة لكم النال الله تعالى மக்களை சலிப்பான். சலிக்கிறது என்ன தெரியுமா, இந்த சல்லடை போட்டு சலிக்கிறாங்கல்ல, அது போன்று அல்லாஹ் மக்களை சலிப்பான். நல்லவர்களை எல்லாம் எடுத்து விடுவான். சலிக்கிறது எதுக்கு சலிக்கிறாங்க, நல்லதை நல்ல கெட்டதிலிருந்து நல்லதை பிரிப்பதற்காக. அப்ப நல்லதை தனியாக எடுத்துவிட்டு தீயதை கெட்டதை மட்டமானதை கொட்டி விடுவார்கள். அது போன்று அல்லாஹ் மக்களை சலிப்பான், சலித்து நல்லவர்களை எடுத்துக் கொள்வான், தீயவர்களை விட்டு விடுவான். அந்த தீயவர்களுடைய ஒப்பந்தம், வாக்குறுதிகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்படி இரண்டு விரல்களின் இரண்டு கைகளின் விரல்களையும் கோர்த்து காட்டினார்கள். இது போன்று பின்னி பிணைந்திருக்கும். அதாவது எந்த விதமான மதிப்பு மரியாதை, வாக்குக்கு ஒரு மதிப்பு, சொல்லுக்கு ஒரு மதிப்பு, பேச்சுக்கு ஒரு கண்ணியம் எதுவும் இருக்காது. அவர்களுடைய பேச்சுகளுக்கோ வாக்குறுதிகளுக்கோ ஒப்பந்தங்களுக்கோ எந்த கண்ணியமும் இருக்காது. இன்று அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். மக்கள் சர்வசாதாரணமாக செய்து கொள்ளப்படுகிற ஒப்பந்தங்களை மீறுகிறார்கள், கொடுக்கப்படும் வாக்குகளை முறித்து விடுகிறார்கள், தங்களுடைய பேச்சுகளுக்கு மரியாதை செய்வது கிடையாது, ஒருவர் ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது கிடையாது, தங்களில் மூத்தவர்கள் ஒரு பேச்சு பேசினால் அந்த பேச்சுக்கு அவர்கள் மதிப்பு கொடுப்பது கிடையாது. இது போன்ற ஒரு தீய நிலைமை அவர்களிலே ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அடையாளத்தை ஒட்டி இன்னொரு ஒரு அடையாளம், அதாவது மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தலைமைத்துவத்திலும் பொறுப்பிலும் மட்டமானவர்களும் தரமற்றவர்களும் வந்து விடுவார்கள். இது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று. முஸ்லிம்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்றால், ஆட்சியில் யார் அமர்வார்கள், யார் அதிகம் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக, மார்க்க கல்வியை கற்றவர்களாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உழைத்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் ஆட்சி பொறுப்பிலே இருப்பார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தீனை மிக அறிந்தவர்கள், இந்த தீனுக்காக உழைத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மக்கள் அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறார்கள். பிறகு உமர், உஸ்மான், அலி. இப்படித்தான் அந்த கிலாபத் என்ற அந்த பதவியோ, அதற்கு பிறகு கிலாபத்திற்கு கீழ் இருக்கிற இமாரத் என்ற அந்த தலைமைத்துவ பதவியோ கல்வியின் அடிப்படையில் தான் இருந்தது. உங்களுக்கு கூட நாம் ஒரு ஹதீஸை, ஒரு சம்பவத்தை கூறினோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது தன்னுடைய கவர்னர் மக்காவில் இருந்தவர் மினாவுக்கு ஹஜ்ஜுக்கு அவரும் வந்திருக்கிறார். அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், மக்காவிலே யாரை நீங்கள் அமீராக, உங்களுக்கு அடுத்த அமீராக, உங்களுடைய நாயிபாக நீங்கள் நியமித்து விட்டு வந்தீர்கள் என்பதாக. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடிமையின் பெயரை சொன்னார்கள். அப்போது அவர் யார் என்று கேட்கும் போது அவர் எங்களுடைய அடிமையில் ஒருவர் என்று சொன்னார்கள். அப்போது உமர் அவர்கள் கேட்டார்கள், அடிமையில் ஒருவரையா நீங்கள் அமீராக நியமித்து விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், மக்காவுடைய கவர்னர் உமரே, அவர் எங்களில் அதிகம் குர்ஆனை கற்றவர், எங்களில் அதிகம் குர்ஆனை ஓதுபவர் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லா இஸ்லாமிஸ்லாம் அவர்களின் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ஹலீஃபாக்களாக இருந்தபோது பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு அவர்கள் யாரை கவர்னராக அனுப்பினார்கள், கல்விமான்களை கவர்னராக அனுப்பினார்கள். அதிகமாக அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தை துறந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்த நல்ல மக்களை கவர்னர்களாக அனுப்பினார்கள். அதன் மூலம் மக்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, மக்களுக்கு நீதம் கிடைத்தது, மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், மக்கள் சமமாக நடத்தப்பட்டார்கள். இப்படி நிறைய நன்மைகளை மக்கள் அனுபவித்தார்கள். ஆனால் எப்போது மக்கள் கல்வியையும் இறை எச்சத்தையும் அடிப்படையாக வைப்பதை எடுத்துவிட்டு வேறு காரணங்களை, வேறு அடிப்படைகளை மக்கள் தலைமைத்துவத்துக்கும் பொறுப்புக்கும் அதிகாரத்திற்கும் காரணமாக ஆக்கிவிடுகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சோதித்து விடுகிறான். இது மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று. அல்லாஹ் கூறுகிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்திற்குரியவர் யார், உங்களில் அதிகம் அல்லாஹுவை யார் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான். அப்ப அந்த தக்வாவின் அடிப்படையிலும் இல்மின் அடிப்படையிலும் தான் தலைமைத்துவமும் அதிகாரமும் பொறுப்பும் கொடுக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டத்தார் வந்து, எங்களுக்கு நீங்கள் ஒருவரை பொறுப்பாளராக அனுப்பித்தார்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅபஅஸன்ன இலைக்கும் ரஜுலன் அமீனன் ஹக்க அமீன். நஜ்ரான் தேசத்து மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள், எங்கள் மீது நீங்கள் போர் தொடுக்க வேண்டாம், நாங்களும் உங்களுக்கு எதிராக உதவி செய்ய மாட்டோம், ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை ஆடைகளையும் இவ்வளவு தானியங்களையும் நாம் உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவோம் என்று ஒப்பந்தம் செய்கிறார்கள். அதை பெற்று வருவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அனுப்ப வேண்டும். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், நஜ்ரான் வாசிகள், எங்களுக்கு உங்கள் தோழர்களில் ஒருவரை அனுப்பித்தாருங்கள் என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒருவரை நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். அப்ப ஒரு பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்னால் அந்த பொறுப்பை ஏற்பவர் யார் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று தருகிறார்கள். என்ன சான்று கொடுக்கிறார்கள், அவரிடத்தில் டிகிரி இருக்கிறது, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவருடைய கோத்திரத்தை பற்றி சொன்னார்களா, அவரிடத்தில் இருக்கிற தன்மையை பற்றி சொன்னார்களா, மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒருவரை நான் அனுப்பி தருகிறேன். அப்ப மக்களை அவர்களுடைய தன்மைகளோடு சோதித்து பார்த்து அந்த தன்மைகளுக்கு ஏற்ப பொறுப்புகளையும் பதவிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு புகழ் யாருடைய வாயால் புகழப்படுகிறார், ரசூலுல்லாஹுடைய வாயால் மிக மிக நம்பிக்கைக்குரியவர் என்று புகழப்படுகிறாரே, அவர் யாராக இருக்கும், அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விடக் கூடாதா என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உபைதாவை அழைத்து, நீ சென்று அந்த பொருட்களை வசூலித்து வா என்று அனுப்புகிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், إنها تتأتي على الناس سنون خداعة يصدق فيها الكاذب ويكذب فيها الصادق ويؤتمن فيها الخائن ويخون فيها الأمين وينطق فيها الرويبضة قيل وما الرويبضة قال أستفيه يتكلم في أمر العامة. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் ஏமாற்றுகிற பல ஆண்டுகள் வரும், பல வருடங்கள் வரும். இதற்கு விளக்கத்தை முன்கூட்டி நாம் சொல்லி இருக்கிறோம். ஏமாற்றுகிற ஆண்டுகள், அதாவது மக்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக அப்போது நடக்கும். மழையை எதிர்பார்ப்பார்கள், மழை பொழியாது. வெயிலை எதிர்பார்ப்பார்கள், அப்போது மழை பொழியும். இப்படி ஏமாற்றுகிற பல ஆண்டுகள், அல்லது அந்த காலத்திலே வாழ்கிற மக்கள் ஏமாற்றும் பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள், அதிகமாக ஏமாற்றுகிற பழக்கமுடையவர்களாக இருப்பதால் அந்த ஆண்டுகளுக்கு ஏமாற்றுகிற ஆண்டுகள் என்றும் சொல்லப்படும். உதாரணத்துக்கு அந்த ஊரா, அந்த ஊர் சரியான மோசடிக்கார ஊரப்பா அப்படின்னு சொல்லும். எதை வச்சு சொல்றோம், அந்த ஊர்ல உள்ள மக்கள் அதிகமான பேர் மோசடி செய்பவர்களாக இருந்தா அந்த ஊரை நாம் அந்த மோசடிக்கார ஊர், பொய் பேசுற ஊர் என்று சொல்வது வழக்கம். அது போன்றுதான் இந்த இரண்டு பொருள்களும் இந்த ஹதீஸுக்கு பொருந்தும். ஒன்று, அந்த ஆண்டிலே மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இயற்கை காரியங்களை நிகழ்த்துவான். மழையை எதிர்பார்ப்பார்கள், மழை இறங்காது. வெயிலை எதிர்பார்ப்பார்கள், மழை பொழியும். இப்படி அல்லது அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் ஏமாற்றுகிற, பொய் பேசுகிற, மோசடி செய்கிற, ஒப்பந்தங்களுக்கு மாற்றம் செய்கிற பழக்கமுடையவர்களாக இருப்பதால் அந்த ஆண்டுகளுக்கு, அந்த காலத்திற்கு பெயர் ஏமாற்றுகிற காலம், மோசடி செய்கிற ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்ப அந்த மோசடி செய்கிற ஏமாற்றுகிற ஆண்டுகளிலே நிலைமை என்ன, பொய்யனை உண்மையாளர் என்று சொல்லப்படும். யார் பொய் பேசுறாங்களோ, யார் உண்மைக்கு மாற்றமாக காரியங்களை செய்கிறார்களோ சொல்கிறார்களோ அவர்களை ஜென்டில்மேன், உண்மையாளர் என்று அவரை சொல்லப்படும். ஒருவன் உண்மை சொல்வான், அவனை பொய்யன் என்று சொல்வார்கள். மோசடி செய்பவன் அவனை நம்பிக்கை கொள்ளப்படும். அமீன், நம்பிக்கையாளர், நல்லவர், அவரை மோசடியாளர் என்று முத்திரை குத்தப்படும். மட்டமானவர்கள், தரமற்றவர்கள், அறிவு முதிர்ச்சியற்றவர்கள் மக்களின் அரசியலை பற்றி பேசுவார்கள். மக்களுடைய அரசியலை பற்றி, மக்களின் நிர்வாகத்தை பற்றி யார் பேசுவார்கள், அதற்கு தகுதியற்றவர்கள், அறிவு முதிர்ச்சியற்றவர்கள் பேசுவார்கள். அதுவும் இந்த காலத்திலே நாம், இதையும் இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம். பொய்யான வழியிலே செல்லும் போது அங்கே மக்கள் நம்புகிறார்கள், உண்மையான வழியை நாடும் போது மக்கள் அதற்கு ஆதரவு தருவது கிடையாது. நம்பிக்கையாளரை மக்கள் நம்புவதற்கு தயார் இல்லை. மோசடி செய்பவர்கள், வார்த்தை ஜாலங்களை கொண்டு ஏமாற்றுபவர்களுக்கு மக்கள் மதிப்பு தருகிறார்கள், அவர்களை நம்பி தங்களுடைய செல்வங்களை ஒப்படைக்கிறார்கள். அதுபோன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் என்ற பிரசித்தி பெற்ற அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த ஒரு அடையாளத்தையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். வைதா கானத்தில் உராத்துல் ஹுதாது ருஊஸன்னாஸ் ஃபதாலிக மின் அஷ்ராஃபிஹா. அந்த நீண்ட ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒழுங்கான ஆடையற்ற செருப்பணியாத அதாவது சாதாரண அடித்தர மக்கள் அவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆகிவிட்டால் அதுவும் மறுமையின் அடையாளங்களில் உள்ள ஓர் அடையாளமாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் தபரானி பதிவு செய்கிறார்கள், மின் அஷ்ராஃபி ஸஆ அன் யக்லிப அல துன்யா லுக்கா இப்னு லுக்கா ஃபகைரு الناس யௌமைத் முஃமினு பைன கரீமைன். மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, இந்த உலகத்தை ஆட்சி கொள்வார்கள், உலக செல்வங்களின் மீது மிகைத்து விடுவார்கள் அற்பமானவனின் மகன் அற்பமானவன். அதாவது அவனும் கேவலமானவன், அவன் தந்தையும் கேவலமானவன். அதாவது தலைமுறை தலைமுறையாக மட்டமானவர்கள், வீரர்கள், அற்பமானவர்களாக இருப்பவர்கள் தான் உலகத்திலே ஆட்சி செய்வார்கள், ஆட்சி செலுத்துவார்கள், உலக செல்வங்களை கைப்பற்றிக் கொள்வார்கள். وفي صحيح اذا اسند الامر الى غير اهله فانتظر الساعه. இந்த பார்க்கிறோம், சூதாடுபவர்கள், கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள், பொது சொத்துக்களை சூறையாடுபவர்கள், அராஜகம் செய்பவர்கள், இவர்கள்தான் மக்களின் மீது ஆட்சியில் மிகைத்திருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், صحيح البخاري இலே பதிவான ஹதீஸ், اذا اسند الامر الى غير اهله فانتظر الساعه. கூல் காலேஜுகள், இந்த நிறு இது போன்ற அமைப்புகளிலே அங்கு பொறுப்புக்கு வருபவர்களை நாம் பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை. கல்வி தகுதி இருக்காது, குணத்தால் தகுதி இருக்காது, ஒழுக்கத்தால் தகுதி இருக்காது, சமூக அந்தஸ்தால் தகுதி இருக்காது, வேறு ஒரு சில அடிப்படைகளை மட்டும் வைத்து அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் பங்கிடப்பட்டு விடுகிறது. இது மறுமையின் அடையாளங்களில் உள்ளதாகும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, மின் அஷ்ராஃபி ஸஆ அன் யஅலுவ துஹூஸுல் வஊல் அன் யஅலுவ துஹூஸுல் வஊல் அகதாலிக யா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சமிஅதுஹு மின் ஹப்பி قال نعم ورب الكعبه قلنا وما التحوث قال فسوح الرجال واهل البيوت الغامضه يرفعون فوق صالحيهم والوعول اهل البيوت الصالحه. பாருங்க, அப்துல் الله بن مسعود இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று துஹூத், உஊலை மிகைத்து விடுவார்கள். இந்த வார்த்தை அந்த சபையில் இருந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், அப்துல்லாஹுவே, என் விருப்பத்திற்குரிய நேசர் ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த வார்த்தையை நீ நேரடியாக கேட்கிறா? அப்துல்லாஹி மஸ்ஊத் சொல்கிறார்கள், ஆம் அபு ஹுரைரா, நான் நேரடியாக இந்த ஹதீஸை கேட்டேன். அங்கே இருந்த மற்ற மாணவர்களுக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள், துஹூத் என்றால் யார், உஹூல் என்றால் யார்? அப்போது அப்துல்லாஹி மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், துஹூத் என்றால் மட்டமானவர்கள், தாழ்ந்தவர்கள், உஹூல் என்றால் சிறந்தவர்கள், நல்லோர், ஒழுக்கமானவர்கள். இந்த தாழ்ந்தவர்கள் மட்டமானவர்களை மக்கள் நல்லோரை விட, ஒழுக்கமானவர்களை விட, சிறந்தவர்களை விட மதிப்பார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். இது மறுமையின் அடையாளங்களில் உள்ளதாகும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸ்ஹபு துன்யா ஹத்தா தஸீர் லில்லுகா இப்னி லுகா. இந்த உலகம் அழியாது எதுவரை உலக செல்வங்கள் எல்லாம் மட்டமானவர்களிடத்திலே, தரம் கெட்டவர்களிடத்திலே ஒன்று கூடுமோ? இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், உலக செல்வங்கள் அதிகமாக யாரிடத்தில் இருக்கிறது, யாரிடத்தில் ஒழுக்கம் இருப்பதில்லையோ, யார் அந்த செல்வங்களை ஹராமான தவறான சமூக சீர்கேடுகளான ஆபாசங்களான அசிங்கமான காரியங்களிலே செலவு செய்கிறார்களோ அவர்களிடத்திலே செல்வம் மேலுக்கு மேல் குவிவதை நாம் பார்க்கிறோம். இது வறுமையின் அடையாளங்களில் உள்ளதாகும். ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யகூன அஸ்அது அன்னாஸ் பித்துன்யா லுகா இப்னு லுகா. வறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார், அற்பமானவர், அவரின் தந்தையும் ஒரு அற்பராக இருப்பார். அப்ப அல்லாஹுவை அஞ்சு கொள்கிற ஒழுக்கமான நல்லோர்கள் வாழ்க்கையில் நெருக்கடிக்கு ஆளாகுவார்கள். இப்ப இதற்கு எதிர்ப்பதம் ஒன்று இருக்கும் அல்லவா? அதிகமான செல்வந்தர்களாக வீரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அப்போது ஏழைகளாக யார் இருப்பார்கள்? நல்லவர்கள் இருப்பார்கள். நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள், இறை அச்சமுடையவர்கள் சோதிக்கப்படுவார்கள். பார்க்கிறோம், ஹலால் ஹராமை பேணி, ஹராமை தவிர்த்து ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்கள் அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்றைய வியாபாரங்கள் எல்லாம் ஹராம், இன்றைய வியாபாரங்கள் எல்லாம் ஹராமிலே செய்பவர்களுக்குத்தான் ஊக்குவிக்கப்படுகின்றன. அரசாங்கங்களாக இருக்கட்டும், தனி நிறுவனங்களாக இருக்கட்டும், ஹராமான வியாபாரம் செய்பவர்களுக்கு ஊக்குவிப்பு உண்டு, ஹராமான முறையிலே செல்பவர்களுக்கு அங்கே ஊக்குவிப்பு உண்டு. ஹலாலை நீங்கள் பேணுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்கே பல பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். இவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டு சமாளித்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலிலே நமக்கு குறைவாக கிடைத்தாலும் போதுமானது, ஹராமிலே அதிகம் கிடைப்பதை விட என்று யார் திருப்தி கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள். ஏன்? அவர்கள் தங்களுடைய மறுமையை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எதை பாதுகாத்துக் கொள்கிறார்கள்? நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். எது எப்படியானாலும் சரி, எனக்கு செல்வம் அதிகம் கிடைக்க வேண்டும் என்று ஹலால் ஹராமை புறக்கணித்து விட்டு விருப்பமான முறையில் பொருள் சேர்ப்பவர்கள், இவர்கள் தங்களை புத்திசாலிகள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள், மக்களும் இவர்களை புத்திசாலிகள் என்று சொல்கிறார்கள். பாருங்க, அவனை எப்படி காசு சம்பாதிச்சுட்டா இந்த சின்ன வயசுலயே, இப்படித்தான் சுட்டியா இருக்கணும், இப்படித்தான் சமாத்தியமா இருக்கணும், இப்படிதான் இவனை பாருங்க இவன் அதையும் இதையும் சட்டத்தை பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுறான், எல்லாத்தையும் சட்டம் பேசிக்கிட்டு கோட்டை விட்டுறான். மது பரிமாறப்படக்கூடிய ஹோட்டல்கள்ல வேலையா அதுக்கும் தயார், மது கடைகள்ல வேலையா அதுக்கும் தயார், மது தொழிற்சாலைகள்ல வேலையா அதுக்கும் தயார், ஹராமான முறையில வட்டியை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள்ல அவர்களுடைய நிறுவனங்கள்ல வேலையா அதுக்கும் தயார், ஹலால் ஹலாம பாக்குறதுக்கு எந்த வகையிலையும் அவர்கள் தயாரும் கிடையாது. காசு கிடைத்தா போதும், இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கிறோம், எப்படி சம்பாதிக்கிறது? இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா மொத்தமா பின்னாடி போய் காசு சம்பாதிச்சுட்டு போன உடனே ஒரு ஹஜ் பண்ணிட்டு ஒரு தௌபா பண்ணிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். எப்படி இது? ஹராமுல சேகரித்த காசுகள் அறிந்ததற்கு பிறகு எப்படி இவர்களுக்கு இது இவர்களுடைய பிந்திய வாழ்க்கையிலே ஹலாலாக மாறும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப மக்கள் எப்படி சொல்றாங்க, ஹலாலை பேணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களை முட்டாள்கள், சாமர்த்தியம் இல்லாதவர்கள், புத்திசாலி இல்லாதவர்கள் என்று இலக்காரமா பேசுறாங்க. அவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா ஹராமுல வியாபாரம் செய்பவர்கள் பார்க்கிறோம், அவங்களுடைய செல்வ நிலைமை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, அவங்களுடைய செழிப்பு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, அவங்களுடைய வருமானம் பெருகுது, கடை பெருகுது, கார் பெருகுது, பங்களா பெருகுது, லேண்ட் பெருகுது. ஆனா இதெல்லாம் எதுக்கு அட்வான்ஸாக அவங்க முற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள்? நரகத்திற்கு அட்வான்ஸாக முற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை மக்கள் புத்திசாலிகள், திறமைசாலிகள் என்று புகழ்கிறார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அதிக சம்பாத்தியம் சம்பாதிப்பவன் வீரனாக இருப்பான், அவன் வீரனுக்கு ஒரு மகன், அவனுடைய தந்தையும் ஒரு வீரனாக இருப்பான். அதாவது ஜெனரேஷனாகவே மார்க்கத்தை புறக்கணித்த மட்டமான மக்களாக அவர்கள் இருப்பார்கள். சொல்கின்றார்கள் صحيح البخاري صحيح مسلم الحديث حتى يقال للرجل ما أجلده ما أظرفه ما عقله وما في قلبه مثقال حبة من خردل من إيمان ورقال ورب عند قالة للمكال ورور يفتف بغل واحد يقول ده عور ماضي ركنو عور ماضي بطيسالي ورما عور ماضي تكنيكي ولور ورما عور ماضي بسنس ماغنات ورما عور ماضي سرسرقان ورما அவர் மாதிரி டேலண்டான ஒருவர் இருப்பாரா என்று ஒருவரை பற்றி புகழ்வார்கள். ஆனால் அந்த புகழப்படும் மனிதரிடத்திலோ ஈமானிலிருந்து இறை நம்பிக்கையிலிருந்து ஒரு கடியின் அளவு கூட இருக்காது. புகழப்படும் அந்த மனிதரிடமிருந்து மனிதனிடத்தில் ஈமான் ஒரு கடியின் அளவு மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தல். அல்லாஹு அக்பர். இன்று பார்க்கிறோம் கெட்ட பழக்கமுடையவர்கள், தொழுகை இல்லாதவர்கள், மார்க்க கடமைகளை நிறைவேற்றாதவர்கள், அவர்களை சமூக அவர்களுக்கு சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அவர்களை ஒரு உதாரணமாக ஆக்கப்படும். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, பொருள் சம்பாதிப்பதற்கு அவர்களை முன்னோடியாக காட்டப்படும், பேசப்படும். அடுத்து இன்னும் ஒரு அடையாளம், இமாம் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يسلم الرجل على الرجل لا يسلم عليه إلا للمعرفة. இதனுடைய கொஞ்சம் விளக்கத்தை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். என்ன மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, ஒருவர் ஒருவருக்கு சலாம் சொல்லுவார். எதற்காக சலாம் சொல்வது? சுன்னா, முஸ்லிம்களின் அடையாளம் என்பதற்காக அல்ல, அவர் தனக்கு தெரிந்தவர் என்பதற்காக. சலாமுடைய நோக்கம் என்ன? தனக்கு தெரிந்தவர் என்பதற்காக சலாம் சொல்லுவாரே தவிர, மார்க்க ரசூல்லாவுடைய சுன்னத்தை பரப்புவது, சலாமிற்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதற்காக அல்ல. அயுசல்லிம் அர்ரஜுல் அல ரஜுல் லா யுசல்லிமு இல்லா லா யுசல்லிமு அலைஹி இல்லா லில் மஆரிஃபா. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன பைன யதை ஸா தஸ்லீம் அல் காஸா. மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் மக்கள் சலாம் சொல்லுவார்கள், தங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு மட்டும், தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும், பழக்கமானவர்களுக்கு மட்டும், மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். சில விஷயங்களை கூட உங்களுக்கு அப்போது நம்ம சொல்லி காட்டணும். கொஞ்சம் யாராவது பார்ப்பதற்கு அவங்களுடைய ஆடை அல்லது அவங்களுடைய கொஞ்சம் நிலைமை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரிதாபமா கொஞ்சம் குறைவாக இருந்தா அந்த மாதிரி மக்கள் சலாம் சொன்னா கூட அதுக்கு திரும்பி பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்? இவங்க ஏதாவது உதவி கேட்டுருவாங்களோ, பதில் சொன்னா ஏதாவது அடுத்து நம்மளிடத்துல உதவியை நாடிடுவாங்களோ என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்ன? நீங்கள் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள். அந்த அஸ்ஸலாம் அலா மன் அரஃப்த வமன் லம் தாரிஃப். உங்களுக்கு அறிமுகமானவராக இருக்கட்டும், அறிமுகமற்றவராக இருக்கட்டும், அனைவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துஃமினு. இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ். எந்த அளவுக்கு சலாம் சொல்வதற்கு இந்த சமூகத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை எந்த அளவிற்கு, சலாமுடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள். லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துஃமினு. நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது மூமின்களாக மாறும் வரை, ஈமான் உள்ளவர்களாக ஆகும் வரை சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைய முடியாது. வரா துமினு ஹத்தா தஹாபு. நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கும் வரை, ஒருவர் மற்றவர் மீது மஹப்பத் அன்பு வைக்கும் வரை நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. அப்ப குரோதம் கொள்வது, பகவி பாராட்டுவது, எதிர்ப்பது, சண்டை சச்சரவு செய்வது ஈமானுடைய பண்பு அல்ல, மூமின்களுடைய குணங்கள் அல்ல என்பதை நாம் விளங்க முடிகிறது. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்து இருக்க வேண்டாம், சண்டை செய்துவிட்டு மூன்று நாட்களுக்கு பேசாமல் இருக்க வேண்டாம். யார் முந்தி சலாம் சொல்லுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே நன்மையை தட்டி செல்கிறார், அல்லாஹ்விடத்திலே நன்மையை தட்டி செல்கிறார். சலாம் சொன்னதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முஹப்பத் ஒருவர் ஒருவர் மீது அன்பு வைத்தல், முஹப்பத் இஸ்லாமுடைய ஈமானுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய அடிப்படை முஹப்பத்தின் மீது, அன்பின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. முஹாஜிர்கள் முஹாஜிர்களை அன்சாரிகள் எப்படி நேசித்தார்கள், அல்லாஹு தஆலா அன்சாரிகளுக்கு ஏன் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தார்? முஹாஜிர்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அன்சாரிகள் கஷ்டப்பட்டாங்களா? முஹாஜிர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், கஷ்டம் கடுமையான கஷ்டத்துக்கு ஆளானார்கள் முஹாஜிர்கள். அந்த சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் ஒரு தரத்தை எட்டினார்கள் முஹாஜிர்கள். ஆனால் அன்சாரிகள் அந்த சோதனைகளை எல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிஹாதுக்கு சென்ற போது உள்ள சோதனை பொதுவான சோதனை. ஆனால் முஹாஜிர்கள் ஊரில் தங்களுடைய ஊர் மக்களால், தங்களுடைய இன மக்களால், தங்களது குடும்ப மக்களால் துன்புறுத்தப்பட்டது போன்று அன்சாரிகள் துன்புறுத்தப்படல. இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்களுடைய அந்த தரத்திலே கொண்டு போய் யாரையும் சேர்த்தான், அன்சாரிகளையும் சேர்த்தான். எப்போது இந்த முஹாஜிர்கள் அங்கே வந்தார்களோ மனப்பூர்வமாக அவர்களை நேசித்தார்கள், முஹப்பத் வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், சூரா அல் ஹஸ்ருடைய 8வது வசனம், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தங்களிடம் ஹிஜ்ரா செய்து வந்தவர்களை மனப்பூர்வமாக நேசித்தார்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வந்த அந்த பரிதேசிகள், முஹாஜிர் என்று சொன்னால் அதனுடைய தமிழ் பொருள் என்ன, பரிதேசிகள். தங்களுடைய குடும்பம், வீடு, சொத்து, சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஏழைகளாக இன்னொரு நாட்டுக்கு வந்தவர்கள், ஆதரவற்றவர்கள். அவர்களை முழுமையா யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், நேசத்தின் உச்சம் எவ்வளவு, தங்களுக்கு வறுமை இருந்தாலும் தங்கள் வறுமையை சகித்துக் கொண்டு அந்த முஹாஜிர்களுக்கு முன் உரிமை கொடுத்தார்கள். ஹதீஸ்களிலே பதிவாகிறது, இப்படி ஒரு சமூகத்துடைய ஈமான் இருக்குமா, இப்படி ஒரு சமூகத்துடைய அந்த உள்ள கல்புடைய தரம், ஈமானுடைய தரம், அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது அவர்களுக்குள்ள மஹப்பத், இந்த அளவுக்கு அவர்கள் எட்டியிருப்பார்களா, வரலாற்றிலே காண முடியாது, சிந்தித்து கூட பார்க்க முடியாது. முஹாஜிர்கள் வரும்பொழுது அன்சாரிகள் அவர்களை அழைத்து வருவார்கள், இதோ என்னுடைய சொத்துகள், என்னுடைய செல்வங்கள், இன்னென்ன நிலங்கள், இதை சரிசமமாக உனக்கு பங்கு வைத்து தருகிறேன், முடியுமா, அதுக்கும் மேல், அதற்கும் மேல் தான் அன்பாக பாசமாக பிரியமாக திருமணம் முடித்து வாழ்கிற தங்கள் மனைவிமார்கள் அவர்களை அழைத்து வருவார்கள், இதோ இவர்கள் என் மனைவிகள், இவர்கள் நீ யாரை பார்த்து விரும்புகிறாயோ அவர்களை நான் தலாக்கு விட்டு விடுகிறேன், இதா முடித்ததற்கு பிறகு நீ அவரை மனம் முடித்துக் கொள். இதுக்கு யாரும் தயார், கணவனும் தயார், அந்த பெண்ணும் தயார், முடியுமா. மனம் அவன் மனதில் எதை வைத்திருந்தார், தனக்கென்று எதுவும் அந்த சமுதாய மக்களிடத்தில் கிடையாதுங்க, தனக்கென்ற ஒரு உணர்வு. நீங்க நம்ம சொல்ல மாட்டேன், ஏன் ரோஷம், ஏன் குடும்பம், ஏன் கௌரவம், எங்க குடும்பத்தில் அப்படி நடந்துருமா, எங்க உறவுல அப்படி நடந்துட விடுவோமா, எங்க சமூகத்தில் அப்படி நடந்துட விடுவோமா, வரட்டு கௌரவம் எது, ஹராமிலே ஹலாலை உடைப்பதிலே, ஹலாலை விமர்சனம் செய்வதிலே, ஹலாலுக்கு எதிராக போர்களை தூக்குவதிலே. இங்க என்ன நடக்கிறது, ஒரு சஹாபி வர்றாங்க, ஏன் இவர் முஹாஜிர், இவருக்கு இப்ப யாரும் வெளியில போய் பொண்ணு கேட்க முடியாது, எங்க போய் பொண்ணு கேட்கறது, இதான் முதல்ல தன்புறத்திலிருந்து அந்த தியாகத்தை செய்தது. ஊருக்கு உபதேசம் செய்யறதுக்கு முன்னாடி உபதேசம் யாருக்கு, தனக்கு, தன் குடும்பத்திலிருந்து அந்த தியாகத்தை தோங்குதல். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் அப்படிதான் செஞ்சான். கூட்டு வருவாங்க அந்த சஹாபி அன்சாரி, கூட்டு வருவார் முஹாஜிர, சொத்தெல்லாம் இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு, இவ்வளவு சொத்து இருக்குது, கணக்கு உலக எல்லாம் இந்த இருக்குது, உனக்கு முன்னாடி பாதிக்கு பாதி, உனக்கு உனக்கு பாதி, எனக்கு பாதி. அதற்கு பிறகு எதிர் எதிரும் பங்கு கொள்கிறார்கள், கட்டிய மனைவி, வாழும் மனைவி, அவளை நான் விவாகரத்து சொல்லிவிடுகிறேன், உனக்கு பிடிக்குமாயின் நீ அவளை திருமணம் முடித்துக் கொள். மஹப்பத், ஒரு முஸ்லீமுடைய மஹப்பத், ஒரு முஸ்லீமுடைய ஈமான் அந்த அளவு இருக்க வேண்டும். சமூகத்திலே மொஹப்பத் என்பது ஈமானுடைய அஸ்திவாரம், மொஹப்பத் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் ஒன்றுமே கிடையாது. இந்த பார்க்கிலும் பிணக்கு, ஒருவரை பார்த்து ஒருவர் முகம் திரும்பிக்கிட்டு போறார், ஒருவரை பார்த்து அவரை பார்க்க கூடாது என்பதற்காக முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறார்கள். இவர்கள் எப்படி முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கும் வரை, மஹப்பத் அன்பு வைக்கும் வரை நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. அவராதுல்லுக்கும் அலா ஷைன் இதா ஃபஅல்துமுஹு தஹாபப்தும், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியிலே அன்பு மலரும், ஒருவர் ஒருவர் மீது உங்களுக்கு நேசம் வரும். அது என்ன, அஃசு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாமை நீங்கள் பரப்புங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரிசையாக கொண்டு வருகிறார்கள், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது, நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது மூமின்களாக ஆகும் வரை, நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது. நேசமுள்ளவர்களாக இருக்கும் வரை, நீங்கள் நேசமுள்ளவர்களாக ஆகுவதற்கு நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? அது என்ன? நீங்கள் சலாம் சொல்வதை பரவலாக்குங்கள். அடுத்து ஒரு அடையாளம், லா இலாஹ இல்லல்லாஹ். அபு உமையா அல் ஜுமஹி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன மின் அஷ்ராஃபி ஸாஆ ثلاثًا إحداهن أن يلتمس العلم عند الأصاغر. மர்மையின் அடையாளங்களிலே மூன்று அடையாளங்கள், அவற்றிலே ஒன்று என்ன? மார்க்க கல்வியை தாழ்ந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படும். மார்க்க கல்வியை தாழ்ந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படும். அப்ப இந்த தாழ்ந்தவர்கள் என்றால் என்ன? மிக வயது குறைந்தவர்கள், அல்லது மார்க்கத்திலே தங்களின் அபிப்பிராயத்தை பேசுபவர்கள், தங்களுடைய முன்னோர்களிடமிருந்து வந்த கல்வியை படித்து ஒருவர் பரப்புகிறார் என்று சொன்னால் அவர் சிறியவர் அல்ல, அவர் தாழ்ந்தவர் அல்ல. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் விளக்கம் கேட்கப்படுகிறது. தாழ்ந்தவர்கள் என்று சொல்கிறார்களே, எந்த விதத்திலே? வயதிலே குறைந்தவர்களை தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறதா? யாரை தாழ்ந்தவர்கள் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது என அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், தங்களின் மனம் போன போக்கிலே பேசுபவர்கள், தங்கள் கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்புபவர்கள், யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை போதிக்கிறாரோ மக்களுக்கு, யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மக்களுக்கு படித்துக் கொள்கிறாரோ, அவரிடமிருந்து பெரியவர் படித்துக் கொள்கிறாரோ, அவரை இந்த ஹதீஸிலே தாழ்ந்தவர் என்று சொல்லப்படவில்லை. இன்றைக்கு பார்க்கிறோம், மார்க்க அழைப்பாளர்கள் பலர் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியில வருவதும் மார்க்க கல்வியில் அவர்கள் ஈடுபடுவதும் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்கு என்ன அனுமதி? அதற்காக அவர்களுக்கு என்ன அனுமதி கிடையாது? தங்களுடைய மனம் போன போக்கில மார்க்க பிரச்சாரம் செய்வது, ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்துப்பாங்க, ஒரு ஹதீஸை எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். தங்களுடைய மனம் போன போக்கிலே அந்த ஹதீஸுகளுக்கும் அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சிலே, அவர்களுடைய பேச்சிலே அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு அந்த ஹதீஸுக்கு மார்க்க மூத்த அறிஞர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் கூறிய கூற்றுகள் எதையும் மேற்கோளாக காட்ட மாட்டார்கள். இன்றைக்கு பெரும்பாலான அழைப்பாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய நோய் என்ன? ஒன்று, குர்ஆனுடைய மொழி அரபி இல்ம் அவர்களுக்கு இருப்பது கிடையாது. நம்முடைய மூத்தவர்கள் சலஃப் சாலிஹீன் தாபிஈன்களுடைய இல்ம் எதில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? அந்த அரபி மொழியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய விரிவுரைகள் அந்த அரபி மொழியிலே இருக்கிறது. அதை படிக்க முடியாத காரணத்தால் ஒரு ஆயத்தை ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு தங்களுடைய மனம் போன போக்கில் அவர்கள் அந்த ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்வார்கள், விமர்சனம் செய்வார்கள். இமாம் அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாஹுமுல் இல்மு மின் கிபல் அஸாகிரிஹிம் யஅனி அஹ்லில் பிதா, மார்க்கத்திலே அனாச்சாரம் செய்பவர்கள், மார்க்கத்தை முறையாக பின்பற்றாத மார்க்க ஒழுக்கமற்றவர்கள் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், லா யஸாலு அன்னாஸு பிகைரின் மா அதாஹுமுல் இல்மு மின் அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமின் அகாபிரிஹிம் ஃபஇதா அதாஹுமுல் இல்மு மின் கிபல் அஸாகிரிஹிம் வதஃபர்ரகத் அஹ்வாஉஹும் ஹலகூ. மக்கள் நன்மையில் இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை புரிவான். எப்போது? முஹம்மதுடைய தோழர்களிடமிருந்து அவர்கள் கல்வி படிக்கும் போது, தங்களில் மூத்தவர்களிடமிருந்து அவர்கள் கல்வி படிக்கும் போது மக்கள் நன்மையில் இருப்பார்கள். எப்போது வயது குறைந்தவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு கல்வி வருகிறதோ, அவர்களுடைய மன விருப்பங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக பிரிந்து விடுகிறதோ, ஒவ்வொருவரும் மாறுபட்ட கருத்து, முரண்பட்ட கருத்து. ஏன்? முன்னோர்களுடைய சலஃப் சாலிஹினுடைய கருத்துக்கு அவர்கள் திரும்பாத காரணத்தால் ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னார், இந்த ஹதீஸுக்கு என்னுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸுக்கு நான் நினைக்கிற இந்த மாதிரி தான் அர்த்தம் இருக்கும் என்று பேசுவதால் அவர்களுடைய மன இச்சைகள், அவர்களுடைய எண்ணங்கள், கருத்துகள் மாறுபட்டு விடுகின்றன. ஹலகு, அப்போது அவர்கள் நாசமாகி விடுவார்கள். எத்தனை உதாரணங்களை இன்று நாம் இதற்கு சொல்லலாம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அடுத்து அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, பெண்களிடத்திலே குறிப்பாக ஒழுக்கம் குறைந்துவிடும். தங்கள் கற்பை பேணுவதை அவர்கள் அலட்சியம் செய்வார்கள். நிஸாஉஹும் காசியாதுன் ஆரியாதுன் சொல்கிறார்கள். கடைசி காலத்தில் சில பெண்கள் வருவார்கள், அவர்களுடைய அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அந்த ஆடை அவர்களின் அங்கங்களை மறைப்பதாக இருக்காது. ஆரியா ஆடையற்றவர்களை போன்றே காட்சியளிப்பார்கள். அவர்கள் தங்களது தலையில போட்டிருக்கக்கூடிய அந்த கொண்டைன்னு சொல்லுவோம்ல, என்ன சொல்றது, முடிய வரிஞ்சு கட்டிருப்பாங்கல்ல, அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒட்டகத்தினுடைய திமிலை போன்று இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய இந்த பழக்கத்தை பற்றி குறிப்பாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒழுக்கம் குறைந்துவிடும் காரணத்தால், ஈமானிய அச்ச உணர்வு அவர்களிடத்திலே எடுபட்டுவிடும் காரணத்தால், தங்களுடைய அந்த அலங்காரங்களை மக்களுக்கு காண்பிப்பதிலே அவர்கள் பெருமை கொள்வார்கள். ஒரு பெண்ணுடைய அழகு அந்த பெண்ணுடைய கணவனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியமாகும். அந்த பெண் அந்த அழகை கொண்டு தன் கணவனை திருப்திப்படுத்துவதற்கு கடமைப்பட்டவள், தன் கணவனை கண்ணியப்படுத்துவதற்கு, தன் கணவனை மகிழ்ப்பதற்கு கடமைப்பட்டவள். ஆனால் அந்த மார்க்க ஒழுக்கத்தையும் ஈமானிய அந்த உணர்வையும் இழந்த பெண்கள் அந்த அழகை மற்றவர்களை கவர்வதற்காக, மற்றவர்களை தம் பக்கம் இழுப்பதற்காக பயன்படுத்துவார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, சின்ஃபானி மின் அஹ்லின்னார் லம் அரஹுமா கவுன் மஅஹும் சியாதுன் கஅஸ்னாபில் பக்ர் யத்ரிபூன பிஹன்னார் وَنِسَاءٌ كَاسِيَاتٌ عَارِيَاتٌ مُمِيلَاتٌ مَائِلَاتٌ رُؤُوسُهُنَّ كَأَسْنِمَةِ الْبُخْتِ الْمَائِلَةِ لَا يَدْخُلْنَ الْجَنَّةَ وَلَا يَجِدْنَ رِيحَهَا وَإِنَّ رِيحَهَا لَيُوجَدُ مِنْ مَسِيرَةِ كَذَا وَكَذَا. இரண்டு மக்கள், இரண்டு வகையான மக்கள் அவர்களை நான் பார்க்கவில்லை. ஒரு கூட்டம் அவர்களிடத்திலே தடிகள் இருக்கும், அவர்களிடத்திலே சாட்டைகள் இருக்கும், மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள். இன்னொரு கூட்டம் பெண்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடையற்றவர்களாக காட்சியளிப்பார்கள். இதற்கு விளக்கத்தை நம்ம முன்கூட்டி சொல்லியிருக்கிறோம். அந்த ஆடை அணிந்தும் ஆடையன்றி இருப்பது போன்று, அதற்கு என்ன விளக்கம், ஒன்று அவ்வளவு மெல்லிய ஆடைகளை அணிவார்கள். அவர்கள் தங்களுடைய ஆடைகளுக்கு பயன்படுத்துகிற துணிகள் மிக மென்மையானதாக, தங்களுடைய ரோமங்களை தங்களுடைய உடல் தோள்களை காட்டக்கூடிய அளவுக்கு தெளிவானதாக இருக்கும். ஒன்று, இன்னொரு அடையாளம், அவர்களுடைய ஆடை அவர்களுடைய உடம்போடு நெருக்கமாக இருக்கும். அந்த ஆடை தடிப்பமாக, அந்த துணிகள் தடிப்பமாக இருந்தாலும் அவர்களுடைய உடலோடு அது நெருக்கமாக இருக்கும் காரணத்தால், அவர்களுடைய அவயங்களை அது பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற காரணத்தால், அவர்கள் அணிந்திருந்தும் ஆடை இல்லாதவர்களை போன்றுதான். மும்மினா தும்மா இலாஸ், தாங்களும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தம் பக்கம் இழுப்பார்கள். அவர்களுடைய தலையிலே அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த முடியின் அழகு சிகை அலங்காரம் இருக்கிறது, ஒரு ஒட்டகத்தின் திமிலை போன்று இருக்கும். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சாபம் என்ன, லா யத்குல்ல ஜன்னா, அந்த பெண்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்திற்குள் நுழைவது என்ன, வலா யஜிதுன ரீஹஹா, அதன் வாசனையை கூட நுகர மாட்டார்கள். அதன் வாசனையோ இவ்வளவு இவ்வளவு தூரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும். அப்ப இந்த ஹதீஸை, இவ்வளவு எச்சரிக்கையான ஹதீஸை கேட்டதற்கு பிறகும் ஒரு முஸ்லிமான பெண், அதுவும் மஸ்ஜிதுக்கு வருகிற பெண், அதுவும் தொழக்கூடிய பெண், அதுவும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிற, தன்னை ஒரு மார்க்க பற்றுள்ள பெண் என்று கருதுகிறவள் இந்த தன்மையில் இருக்கலாமா, இது போன்ற ஆடைகளை அவள் அணியலாமா? காலங்கள் எவ்வளவுதான் முன்னேறுகிறது என்று மக்கள் சொன்னாலும், எவ்வளவுதான் வளர்ந்த நாடுகள் என்று மக்கள் அந்த நாடுகளை பற்றி பேசினாலும், இஸ்லாம் இது ஒரு கலாச்சாரம், இஸ்லாம் இது ஒரு பாரம்பரியம், இஸ்லாம் இது ஒரு அழகு, இது ஒரு கடமை, இது ஒரு ஒழுக்கம், இது ஒரு அடிப்படை. இதை பேணுவதில்தான் நமக்கு இம்மையிலும் வெற்றி இருக்கிறது, மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. மறுமையின் அடையாளங்கள், அவற்றிலே ஒன்று, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இத கஸரப அஸ்ஸமானு லம் தகத் ருயல் முஸ்லிம் தக்ரிப் வ அஸ்தகுகும் ருயா அஸ்தகுகும் ஹதீஸா வ ருயல் முஸ்லிம் جزء من 45 جزءا من النبوة. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். மறுமை மிக சமீபத்தில் வந்துவிடும் போது, அதுவும் குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரும் உலகத்திலே உயிர் வாழும்போது மக்கள் இறை நம்பிக்கையிலே மிக தூய்மையானவர்களாக அல்லாஹுவை அதிகம் பயந்தவர்களாக இருப்பார்கள். இந்த உம்மத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் முதல் தர ஈமானை உடையவர்கள். அதாவது அவர்களை பார்த்து அவர்களது கையால் கலிம் ஈமானை ஏற்று அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து இஸ்லாமை படித்தவர்கள் ஈமானிலே முதல் தரத்தை அடைந்தவர்கள். அதற்கு அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்கிற மக்கள் ஈமானுடைய தரத்தை அடைந்தவர்கள். ஏனென்றால் ஈசா நபி அவர்கள் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த கடைசி அடையாளங்கள் முஜிஸாவை பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி சென்ற அந்த அடையாளங்களை எல்லாம் கண்முன்னால் பார்க்கும்போது அவர்களுடைய இறை நம்பிக்கை மேலும் வலுவடைந்ததாக, அதுபோன்ற அவர்களுடைய செயல்கள் ஈமான் மட்டுமல்ல, ஒருவருடைய ஈமான் சுத்தமாகுவதற்கும் அவருடைய ஈமான் வலுவடைவதற்கும் அமல்களும் முக்கியம். அப்ப அமல்களும் அவர்களிடத்திலே முழுமையாக இருக்கும் காரணத்தால் அவர்களுடைய ஈமான் சுத்தமானதாக ஒரு உயர்ந்த தரத்திலே இருக்கும். அந்த காலத்திலே மக்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் என்ன கனவுகளை பார்ப்பார்களோ அது அவ்வாறே நேரடியாக அவர்களுக்கு நடக்கும். அந்த கனவுகள் பொய்யாகாது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா கத்தரபஸ் ஜமான், மறுமையின் காலம் நெருங்கிவிட்டால் முஸ்லிமுடைய கனவு பொய்யாகாது. உங்களில் யார் மிக உண்மையான கனவுடையவராக இருக்கிறாரோ அவர் தன்னுடைய பேச்சிலும் உண்மையானவராக இருப்பார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸினுடைய இன்னொரு கருத்து இது. இந்த ஹதீஸ் இன்றைய காலத்திலும் பொருந்தும். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய காலத்திற்கு இந்த ஹதீஸ் பொருந்துமோ அதுபோன்று நம் காலத்திலும் இந்த ஹதீஸ் பொருந்தும். எப்படி? வஅஸ்தகுக்கும் ருயா அஸ்தகுக்கும் ஹதீஸா, யார் ஒருவர் பொய் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டாரோ, தன் மேல உறுதி கொள்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் நான் பொய் பேச மாட்டேன், பொய் பேசுவது மட்டுமல்ல செயலிலும் பொய்யை நான் கடைபிடிக்க மாட்டேன். பொய் என்பது ஒரு பரவலான ஒன்று. நம்பிக்கையில பொய், நம்பிக்கையில பொய் என்ன? உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை பேசுவது, இது நம்பிக்கையில் பொய். முனாஃபிக்குகளை போல, முனாஃபிக்குகள் உள்ளத்திலே குஃபுர் இறை நிராகரிப்பை வைத்திருந்தார்கள், வெளியிலே இறை நம்பிக்கையை சொன்னார்கள். இது உள்ளத்தில் உள்ள பொய். இரண்டாவது பொய் பேச்சிலே பொய் பேசுவது, உண்மைக்கு மாற்றமான ஒன்றை சொல்வது, நடந்ததை நடக்காததாக, நடக்காததை நடந்ததாக சொல்வது, இது பேச்சில் ஏற்படுகிற பொய். செயலில் ஏற்படுகிற பொய் என்ன? அவருடைய பழக்க வழக்கங்களிலே ஒரு செயல் இருக்காது, ஆனால் யாராவது தன்னை பார்க்கிறார்கள் என்றால் தான் அந்த செயலை உடையவரை போன்று அந்த செயலை செய்து காண்பிப்பார். அதாவது சில நல்ல பழக்கங்கள், உண்மையில் அந்த நல்ல பழக்கங்கள் அவரிடத்தில் இருக்காது, ஆனால் யாராவது தன்னை கவனிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் என்ற உடனேயே என்ன செய்வாங்க? அந்த செயலை செய்து காட்டுவாங்க. எதுக்காக வேண்டி? மற்றவர்கள் புகழ்வதற்காக, முகஸ்துதிக்காக. முராயி, சில நல்ல பழக்கங்கள் இருக்கா இல்லையா சமூகத்தில், அந்த நல்ல பழக்கங்களை யாரும் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்கிறோம். இப்போ ரோட்ல குப்பை இருக்கு, அதை தள்ளி போடுறது, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்கள் இருக்கு அதை நகர்த்தி போடுறது, யாராவது ஒருத்தங்களுக்கு பாதையில உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யறது, சுமை உள்ளவர்களுடைய சுமையை தூக்கி தர்றது, இந்த மாதிரியான பொது நல்ல பழக்கங்களை யார் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிற வழமை நமக்கு இருக்க வேண்டும். ஆனா அது கிடையாது. யாராவது நம்மளை பார்க்கிறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க, அந்த செயலை செய்யறது, இது என்ன? செயலில் பொய் பேசுதல். அப்போ ஒரு முஸ்லிம் நம்பிக்கையிலும் பொய்யை தவிர்த்து, செயலிலும் பொய்யை தவிர்த்து, சொல்லிலும் தனது பேச்சுகளிலும் கூற்றுகளிலும் பொய்யை தவிர்த்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற அந்த மன தூய்மையின் பிரதிபலன் இருக்கிறதே, அந்த மன தூய்மையினுடைய பிரதிபலிப்பு இருக்கிறதே, அவர் கனவிலே எதை பார்க்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு செயல் நடப்பதற்கு முன்னால் அந்த செயலை அவர் பார்ப்பதை போன்று அவருக்கு கனவிலே காண்பித்துக் கொடுப்பான். அப்ப யாருடைய பேச்சு உண்மையாக இருக்குமோ அவருடைய கனவும் உண்மையாக இருக்கும். இது மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பிக்கின்றார்கள். அடுத்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், இன்ன பைன யதை ஸ்ஸாஅ ழுஹூரல் கலம், மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் எழுதுகோல், பேனா, பென், இது மக்களுக்கு மத்தியில் பரவலாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை அதன் விரிவான கருத்தோடு பார்க்கும்போது நம் காலத்திலே அது எந்த அளவு உண்மையாக நிரூபணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிய முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் அடையாளங்களில் ஒன்று ழுஹூருல் கலம், எழுதுகோள்கள் அதிகமாகி விடுவது, அதாவது பிரசுரங்கள், பதிப்புகள், அச்சு வேலைகள், எழுத்து வேலைகள், மக்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களிலே இந்த எழுத்துத்துறை சம்பந்தமானது, பத்திரிகைகளாக இருக்கட்டும், நாளிதழ்களாக இருக்கட்டும், மாத பத்திரிகைகளாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப இன்றைய காலத்தினுடைய இந்த நவீன தொழில் புரட்சியிலே அச்சு இயந்திரங்கள் ஒவ்வொரு நாளும் அது அதன் புதுமையை அடைந்து கொண்டே இருக்கும் காரணத்தால் பார்க்கிறோம். ஒரு புத்தகம் முந்தைய காலத்தில் அதை காப்பி எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு ஓராண்டுகள் ஆகலாம், ஆறு மாதங்கள் ஆகலாம், ஆனால் இன்று மூன்று நாட்களிலே லட்சக்கணக்கான பிரதிகள் பிரிண்ட் ஆகி பைண்டிங் ஆகி மக்களுக்கு விற்பனைக்கு வந்து விடுகிறது. ஒன்று அந்த காலத்தில் எழுதுவது, அந்த காலத்தில் எழுதுவது என்பதற்கு ஒரே ஒரு சாதனம் தான் இருந்தது, மரத்தினுடைய கிளையை ஒடிச்சு அதை கூர்மையாக்கி மை தயார் செஞ்சு அதை தொட்டு தொட்டு எழுதணும், ரேகைகளை இறகுகளை கொண்டு தொட்டு தொட்டு எழுதணும், அதுதான் அந்த காலத்தில் சாதனமா இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்தில் கலம், எழுதுகோல், அது எத்தனை உருவங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது, எத்தனை விதமான பேனாக்கள், எத்தனை விதமான எழுதுகோள்கள். ஒரு கடையில போய் எழுதுகோல் பேனா வாங்க பார்த்தோம்னு சொன்னா நம்ம திகச்சு நின்றுவோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டிசைன்ல பேனாக்கள், இது ஒரு வகை. இன்னொரு பக்கம் இன்றைய நவீன தொழில் புரட்சியில, அதுவும் கம்ப்யூட்டருடைய இந்த நவீன அதி விரைவான வளர்ச்சியில, எழுதுகோல், எழுதுறது என்பதனுடைய அகராதியே மாறி போச்சு இன்னைக்கு, சரியா இல்லையா? ஒரு சிடி ரைட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம், ஒரு டிவிடி ரைட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம், என்ன ஒரு சிடி ரைட்னா எழுதி கொடுங்கன்னு சொல்றோம். இப்ப ஒரு சிடில எழுதுறாங்க, டிவிடில எழுதுறாங்க, அல்லது ஒரு சிப்புல எழுதுறாங்க, அங்க எழுத்து பார்க்க முடியுதா? நூற்றுக்கணக்கான நூல்கள், ஆயிரம் பக்கங்களை கொண்டவை, ஆயிரக்கணக்கான நூல்கள், ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்டவை, அவற்றையெல்லாம் ஒரு டிவிடியில, ஒரு குறுந்தகடில, ஒரு அலுமினிய, ஒரு இரும்பு தகடில, அது என்ன மெட்டீரியலோ அந்த டிவிடி தகடில எழுதி முடிச்சு கையில தூக்கி கொடுத்துறாங்க. இதுவும் நாளுக்கு நாள் எப்படி முன்னேறி கொண்டே இருக்குது, ஃப்ளோப்பின் வந்துச்சு, ஜிப் டிரைவ் வந்துச்சு, சிடின்னு வந்துச்சு, டிவிடின்னு வந்துச்சு, சிப்னு வந்துருச்சு, இன்னும் என்னென்னமோ நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போகிறது. இப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்களிலே அடங்கும். ழுஹூருல் கலம், எழுதும் சாதனங்கள் மக்களுக்கு மத்தியிலே பரவலாகிவிடும். முன்னாடி நினைச்சுலாம இவ்வளவு புக்கு என்ன, இதை பார்த்து எழுதணும் அல்லது இது ஜெராக்ஸ் எடுக்கணும். இப்ப என்ன வந்துருச்சு, ஸ்கேனிங் வந்துருச்சு. இப்படி கொண்டு போனோம்னா அது அப்படியே அந்த கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்று பார்த்த உடனேயே அது ஸ்கேனிங் எடுத்து அப்படியே பிரிண்ட் ஆகி போயிடும். இப்ப எந்த அளவுக்கு இந்த ரசூலுல்லா இஸ்லாம் அலிஸ்லாமுடைய ஹதீஸ் உண்மையாகிக் கொண்டே போறது, இது நமக்கு இன்றைய காலத்தில் நம்ம பார்க்கிறோம், இன்னும் நம்முடைய முகத்துக்கு பின்னாடி என்னென்ன மாதிரி உருவாகுமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பானோ அல்லாஹு ஆலம். இன்றைக்கு மக்கள் நினைக்கிறான் நம்ம அறிவியல ரொம்ப பெரிய ஒரு எல்லையை அடைஞ்சிட்டோம், நம்ம ஒரு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லி மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இவன் மூத்தா போய் இவனுக்கு புள்ள வரும் பொழுது அவன் இவனை விட அதிகமாக கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான அடையாளங்களிலே ஒன்று. அத்தஹாவுன் பிஸ்ஸுன் அல்லதி ரகப ஃபீஹல் இஸ்லாம். அடுத்து இன்னொரு அடையாளம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த அடையாளம், இந்த ஒரு பழக்கம் நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கலாம், நம்ம திருத்திக்கணும், இத ரொம்ப ஒரு கவனக்குறைவான ஒரு செயல். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன மின் அஷ்ராஃபி ஸாஅ அன் யமர் அர்ரஜுலு பில் மஸ்ஜிதி لا يصلي فيه ركعتين. மறுமையின் அடையாளங்களில் ஒன்று, ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதுக்கு வருவார் அல்லது மஸ்ஜிதுக்கு அருகிலே செல்லுவார் அல்லது மஸ்ஜிதிற்குள் நுழைந்து வெளியேறுவார், ஆனால் இரண்டு ரக்அத் அதில் தொழமாட்டார். தஹியத்துல் மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், إذا دخل أحدكم المسجد فلا يجلس حتى يركع ركعتين. صحيح مسلم அறிவிப்பு, உங்களில் ஒருவர் பள்ளிக்குள் வந்தால் இரண்டு ரகாத் தொழாமல் நீங்கள் அதில் அமர வேண்டாம். ஆகையால் தான் ஜுமாவிலே இமாம் ஹுதுபா ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் ஒருவர் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தாலும் அவர் இரண்டு ரக்காத்து தொழுதுவிட்டு அமரட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். தஹியத்துல் மஸ்ஜித், எந்த நேரத்தில் நீங்கள் நுழைந்தாலும் சூரியன் அஸ்தமாவதற்கு, சூரியன் லுஹர் தொழுகைக்கு பின்னால் நுழைந்தாலும் அல்லது சுபுஹ் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் நுழைந்தாலும் தஹியத்துல் மஸ்ஜித் என்பது ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்த தொழுகை. அதாவது பள்ளிக்குள் நுழைந்தீர்கள், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும், பள்ளியினுடைய காணிக்கையாக அந்த இரண்டு ரக்காத்து தொழுகைகளை நீங்கள் தொழுதல். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வலியுறுத்தினார்கள். காரணம், மஸ்ஜிதுகள் இவை அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வின் உள்ளமையை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அறிவிக்கக்கூடியவை, அவற்றை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி நாம் இரண்டு ரக்காத்து அவற்றிலே தொழ வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல்ஹஜ் 32வது வசனம், ومن يعظم شعائر الله فانها من تقوى القلوب. யார் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது உள்ளத்துடைய இறை அச்சத்தின் காரணத்தாலாகும். அப்ப யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக இருக்குமோ அவர் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை, அல்லாஹ் புனிதப்படுத்தியதை புனிதப்படுத்துவார்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை கண்ணியப்படுத்துவார்கள். அப்போ ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள் வருகிறான் என்றால் இந்த மஸ்ஜித் இது அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுவை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹுடைய வீட்டிற்கு வரும் விதம், அல்லாஹுடைய வீட்டிற்கு வருவதற்கு அல்லாஹ் எனக்கு நல்ல தௌஃபீகை கொடுத்தான். ஹைருல் பிலாதி மசாஜிதுஹா, ஊர்களின் இடங்களிலே மிகச் சிறந்தது மஸ்ஜிதுகள். வஷருல் பிலாதி அஸ்வாஹுஹா, இடங்களிலே மிக கெட்டது மோசமானது அல்லாஹுடைய மறதியை ஏற்படுத்தக்கூடியது கடைத்தெருவுகள். அல்லாஹ் என்னை மஸ்ஜிதுக்குள் கொண்டு வந்தானே, அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்தி, யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய கதவுகளை நீ திறந்து வை. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பவராக நுழைந்த அவர் அல்லாஹ் சிறந்த ஒரு இடத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்தான் என்ற ஒரு நன்றி அறிவிக்கும் விதமாக அந்த இரண்டு ரக்அத் தொழுகைகளை தொழுது கொள்ளுதல், இது முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாகும். இந்த பண்புக்கு மாற்றமாக ஒருவர் நடக்கும்போது அங்கே அவருடைய மார்க்கு பற்று குறைந்து விடுகிறது, அல்லாஹுடைய அச்சம் பயம் அவருடைய உள்ளத்திலே குறைந்து விடுகிறது என்பதற்குரிய அடையாளமாகும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், அய்யஜ்தாஸர் ரஜுலு பில் மஸ்ஜித் ஃபலா யுஸல்லி ஃபீஹி, ஒருவன் ஒரு பள்ளிக்கு அருகிலே செல்வான் ஆனால் அதிலே இரண்டு ரக்அத் தொழமாட்டான். மேலும் சொன்னார்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்தத்ருக்குல் ஹாகிமிலே பதிவான ஹதீஸ், இன்ன மின் அஷ்ராஃபி ஸாஅ அன் துத்தக்கல் அல் மசாஜிது துருகா, மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று மஸ்ஜிதுகள் வழிகளாக பாதைகளாக கடந்து செல்லும் பாதைகளாக ஆக்கப்பட்டுவிடும். இப்ப இந்த பக்கம் போனோம், அடையாளம் சுத்தி போறதுக்கு பதிலாக இந்த பக்கமா போயிடுறது, இங்க போனோம் என்ன செய்யறது, சுத்தி வர்றதுக்கு பதிலாக இப்படி போறது. இந்த மாதிரி மஸ்ஜிதுகளை பாதைகளாக ஆக்கிக் கொள்வார்கள். நீங்க ஊர்ல பார்க்கலாம், ஒரு தெருக்கும் இன்னொரு தெருக்கும் நடுவுல பள்ளிவாசல் இருக்கும், அதாவது பள்ளிவாசலுடைய ஒரு பக்கம் அந்த தெருவிலையும் இன்னொரு பக்கம் இந்த தெருவிலையும் இருக்கும். அப்ப சுத்தி வரணுங்கிறதுக்காக வேண்டிய மக்கள் என்ன செய்யறது, இந்த மஸ்ஜிதை பாதையாக ஆக்கிக் கொள்வது. அந்த பக்கம் வழியாகவே விட்டு இருந்தாங்கன்னு சொன்னா வேற விஷயம், அதாவது தொழுகை இடத்திற்குள் நுழைந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறுதல், அதில் இரண்டு ரக்காத்து தொழாமல். இன்னும் ஒரு பெரிய முசீபத் என்னன்னு சொன்னா, இந்த பயணத்துல போகும்போது இந்த மாதிரி தவறு நடக்கும், ஆனா இதெல்லாம் நம்ம கவனம் வைத்து இந்த தவறுகளை நம்ம திருத்தணும், அப்பதான் ஈமானுடைய அந்த உயர்ந்த தரத்தை நம்ம அடைய முடியும். நம்ம முஸ்லிம்கள் பயணம் செய்யறோம் கார்கள்ல பஸ்ஸுகள்ல பயணம் செய்யும்போது ஊர்கள்லயோ மற்ற இடங்கள்லயோ, அப்ப நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி எங்கேயாவது மஸ்ஜிதை பார்த்து நிறுத்துறது, நம்ம இறங்கி பாத்ரூம் போயிட்டு ஒழு செஞ்சுட்டுமேனு சொல்லு, என்ன செய்யணும் உண்மையிலேயே, அப்படி இறங்கி பாத்ரூம் போய் ஒழு செஞ்சோம்னு சொன்னா, அதாவது நம்மள வந்து ஃப்ரெஷ் ஆக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் உண்மையிலேயே, அந்த மஸ்ஜிதுல ஒரு இடத்துல நம்ம நினைச்சோம் ஒரு ரெண்டரை காலத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகணும். இன்னும் சொல்ல போனா எங்கேயாவது ஒரு வழியில ஒரு பள்ளி கிடைத்தா ரெண்டரை காலத்து தொழுவோமே என்ற எண்ணத்துல இறங்கி நம்மையும் சுத்தப்படுத்திக் கொண்டு அந்த தொழுகையும் தொழுதால் அது உண்மையிலே நன்மைக்கு ஒரு அதிகமாக அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு ஒரு நெருக்கமாக ஆகிவிடும். இப்ப கார்கள்ல சொந்த வாகனங்கள்ல தூரமான இடங்களுக்கு பயணம் செய்யறவங்க இந்த விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். தன் சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மஸ்ஜிதுகளை பயன்படுத்தாமல் இறை வழிபாட்டுக்காக பயன்படுத்த வேண்டிய அந்த நோக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்று இன்று நாம் பார்க்கிறோம். மக்கள் மஸ்ஜிதுகளை அலட்சியப்படுத்துதல், மஸ்ஜிதுகளுடைய கண்ணியத்தை முறையாக கொடுக்காமல் அதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதே போல இன்னொரு ஒரு பெரிய முசீபத்து என்ன, பள்ளிவாச மஸ்ஜிதை கடந்து செல்லுதல், மஸ்ஜிதை பாதைகளாக பயன்படுத்துதல், அங்கே வந்தால் தொழாமல் அமருதல், இது எவ்வளவு பெரிய குற்றம் இந்த ஹதீஸுகள் மூலமாக நம்ம பார்த்தோம். இன்னும் சில இடங்கள்ல மக்கள் என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதுகளை சுற்றுலா தலங்களாக, சுற்றுலா தலம் அந்த மஸ்ஜிதை போய் பார்ப்போம், அங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த அழகை பார்ப்போம், அங்கு செய்திருக்கக்கூடிய வேலைபாடுகளை பார்ப்போம், அதுக்காக வேண்டி மஸ்ஜிதை வந்து பார்க்கறது, வந்து சுத்தி பார்த்துட்டு மஸ்ஜிதை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஆஹா ஹவுஸ் எவ்வளவு பெருசா கட்டிருக்கிறாங்க, மினாரா எவ்வளவு பெருசா கட்டிருக்கிறாங்க, ஆஹா மிம்பர் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறாங்க, டூம் எவ்வளவு பெருசா செஞ்சிருக்கிறாங்க, லைட்டிங் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறாங்க, இப்படி சுத்தி எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு அதோட அப்படியே வெளியே போயிடும். குறிப்பா முஸ்லீம் நாடுகளுக்கு நீங்க பல பேர் போயிருந்தீங்கன்னு சொன்னா அங்க தெரியும், அங்க டூரிஸ்டுகள் வர்றவங்களோ அல்லது அங்க வேலை செய்ய வர்றவங்களோ அல்லது அவங்களுடைய உறவினர்கள் அவங்க வரவழைக்கும் பொழுதோ, இது வந்து இந்த கிங் கட்டின பள்ளிவாச, இது வந்து நேஷனல் பள்ளிவாச, இது வந்து ஊருடைய ஜும்மா பள்ளிவாச என்று சுத்தி கொண்டு போய் என்று கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு வருவாங்க. இது மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாகவும் எடுக்கலாம். பள்ளிக்கு வருவாங்க ஆனா பள்ளியில தொழாமல் சென்று விடுவார்கள். அப்ப இந்த மாதிரியான தவறுகளில் இருந்து நாம் நம்மையும் நம்முடைய சகோதரர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாராவது அப்படி மஸ்ஜிதுல வந்து தொழுகாம உட்கார்றாங்கன்னு சொன்னா நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு அதை நினைவுபடுத்த வேண்டும். அடுத்து மறுமையின் அடையாளங்களில் உண்டு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், سَيَكُونُ فِي آخِرِ أُمَّتِي أُنَاسٌ يُحَدِّثُونَكُمْ مَا لَمْ تَسْمَعُوا أَنْتُمْ وَلَا آبَاؤُكُمْ فَإِيَّاكُمْ وَإِيَّاهُمْ وَفِي رِوَايَةٍ يَكُونُ فِي آخِرِ الزَّمَانِ دَجَّالٌ كَذَّابٌ يَأْتُونَكُمْ مِنَ الْأَحَادِيثِ بِمَا لَمْ تَسْمَعُوا أَنْتُمْ وَلَا آبَاؤُكُمْ ஃபய்யாக்கும் வய்யாகும் லா யுதில்லூனக்கும் வலா யஃதினூனக்கும். மறுமையின் அடையாளங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உம்மத்தின் இறுதி உம்மத்திலே இறுதி பகுதியிலே சில மக்கள் வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பல ஹதீஸுகளை உங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் அந்த ஹதீஸுகளை நீங்களும் கேட்டிருக்க மாட்டீர்கள், உங்கள் முன்னோரும் கேட்டிருக்க மாட்டார்கள். நான் அவர்களையும் எச்சரிக்கை செய்கிறேன், உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் கேட்டிராத ஹதீஸுகளை உங்களுக்கு சொல்வார்கள் என்று கூறியதிலே நீங்கள் என்பதை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியது யாரை? நம்மை போன்ற பொதுமக்களையா, அல்லது குர்ஆன் சுன்னாவை ஆழமாக கற்ற மார்க்க அறிஞர்களையா? என்றால் குர்ஆன் சுன்னாவை தன் வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து கற்றுச் சேர்ந்த மார்க்க அறிஞர்களை சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நம்மை பொறுத்தவரை நமக்கு அருகில் இருக்கக்கூடிய புகாரியின் ஹதீஸுகளை கூட நாமும் நம்முடைய முன்னோர்களும் கேட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு கேட்ட சஹீஹான ஹதீஸுகளை இன்னும் 3 நாட்கள் கழித்து விட்டால் நாம் மறந்து விடுகிறோம். அடுத்த ஆண்டு கேட்கும்போது அது ஒரு புதிய ஹதீஸாகத்தான் நமக்கு தெரிகிறது. நாம் படிக்கிற பல விஷயங்களிலேயே எத்தனை விஷயங்களை படித்திருப்போம், மறந்திருப்போம், அல்லது இப்போதுதான் புதிதாக படித்து நாம் கேட்கிறோம். ஆகவே இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இது போன்ற ஹதீஸுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட அளவு கொடுக்கிறது. இது மூத்த மார்க்க அறிஞர்கள் கல்விக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து குர்ஆனையும் சுன்னாவையும் தன் மனதிலே ஏந்திய அறிஞர்களை குறிக்கிறதே தவிர நம்மை போன்ற பாமரர்களை குறிப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் சில முட்டாள்கள் இது போன்ற ஹதீஸுகளை எடுத்து வைத்துக் கொண்டு தங்களை அளவுகோல்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். எங்களுக்கு இந்த ஹதீஸ் இவ்வளவு நாள தெரியாம இருந்துச்சு, இப்ப எங்களுக்கு தெரியாம ஒரு ஹதீஸ் இருக்குமா, அப்ப இது ஹதீஸ் இருக்காது, தூக்கி போடும். புரியுதுங்களா? ஆகவே இது போல் நம்மை அளவுகோலாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. மார்க்க அறிஞர்கள், அதுவும் குர்ஆன் சுன்னாவை மனப்பாடம் செய்தவர்கள், ஹதீஸுகள் கலை ஹதீஸ் கலைகளிலே தேர்ச்சி பெற்றவர்கள், வாழ்க்கையெல்லாம் அதை படித்து படித்து கொடுக்கின்ற அந்த ஒரு பணியில் இருப்பவர்களைத்தான் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடுகிறார்களே தவிர சாதாரண பொதுமக்களை அல்ல. இந்த ஹதீஸினுடைய மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, இறுதி காலத்திலே பொய்யர்கள் தோன்றுவார்கள், ஏமாற்றுபவர்கள் தோன்றுவார்கள். நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் கேட்டிராத ஹதீசுகளை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்வார்கள். உங்களையும் எச்சரிக்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கிறேன், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், உங்களை சோதனையிலே போட்டு விட வேண்டாம். அப்ப யாராவது ஒருவர் ஹதீசுகள் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஹதீஸை நாம் இதற்கு முன்பு கேட்டிருக்கிறோமா, மார்க்க அறிஞர்களின் வாயிலாக அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி சொல்லப்படவில்லை என்று சொன்னால் நீ சொல்ற இந்த ஹதீஸ் எந்த நூலிலிருந்து நீங்கள் எடுத்து சொல்கிறீர்கள், அந்த நூலுடைய ஆசிரியர் இந்த ஹதீஸின் தரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை எல்லாம் சீர விசாரிக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு சில பேர் ஹதீஸ் பயான் செய்வாங்க, ஜாமியா திருமதியில இருக்கு, அல்லது அபூதாவு சுனன் அபூதாவுதில இருக்கிறது, இப்படி ஹதீசுகளின் நூற்களின் பெயரை கூறி ஹதீசுகளை சொல்வார்கள். இப்ப இந்த நூற்களின் பெயர்களை கூறுவதால் எல்லா ஹதீசுகளும் தரமான சஹீஹான ஹதீசுகளாக ஆகிவிடுமா? ஆகாது. நாம் அடுத்து என்ன கேட்க வேண்டும், அந்த நூல் சரியான நூலா என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முந்தைய காலத்திலே கதை பேசுவதற்காகவும் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் பலர் நூற்களை எழுதினார்கள். அதிலே தங்களுடைய மனம் போன போக்கிலே கற்பனையாக பல விஷயங்களை எழுதி இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சொன்னது என்று அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். மக்களுக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை வைத்து ரசூலுல்லாஹிவின் மீது பொய் கூறுவதை நியாயப்படுத்தினார்கள். ஆனால் அது மிகப்பெரிய குற்றம். அப்ப அந்த மாதிரியான ஹதீஸ் நூல்கள், அந்த மாதிரியான நூல்களிலிருந்து எடுத்தும் கூட இன்று சிலர் பிரச்சாரம் செய்யலாம். நூல்களுடைய பெயர்களை சொல்லி பிரச்சாரம் செய்வதால் அவர்கள் சொல்லுகிற நூலும் அவர்களுடைய பிரச்சாரமும் தரமானதுதான், பின்பற்றுவதற்கு தகுதியானதுதான் என்று நாம் புரியுதுங்களா சொல்றது முடிவு செய்து விடக்கூடாது. அப்ப அந்த நூலை பற்றி கேட்க வேண்டும், இந்த நூலை எழுதிய ஆசிரியர் யார், இந்த நூலுடைய அறிஞர்களுக்கு மத்தியிலே இந்த நூலுடைய தரம் என்ன, இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற ஹதீசுடைய தரம் என்ன, இந்த ஹதீஸை பற்றி மார்க்க அறிஞர்கள் என்ன தரம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் விசாரித்ததற்கு பிறகு தெளிவாக தெரிந்ததற்கு பிறகுதான் ஒருவருடைய ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, ஒருவர் கூறிவிட்டார் பெரிய தாடி வச்சவர் பயன் பண்ணாரு, பெரிய தரப்பா கண்டவர் பயன் பண்ணாரு, பெரிய அபா போட்டவர் பயன் பண்ணாரு, பெரிய பாடி ஆளுக்கு ஆள் உள்ளவர் அவர் தான் பயன் பண்ணாருங்கிறதுக்காக வேண்டி அந்த பேச்சை நாம் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. ஆதாரத்தை நாம் தெளிவாக தெரியாதவரை எவருடைய பேச்சையும் நாம் அங்கீகரிக்க முடியாது. அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுதில்லுனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். குறிப்பாக இந்த இஸ்லாமிய தூய மார்க்கத்திலே சூஃபிசம் என்ற பெயரிலேயோ, தரீக்காக்கள் என்ற பெயரிலேயோ, ஆன்மீகம் என்ற பெயரிலேயோ யார் மக்களுக்கு ஹதீஸுகளை பயான்களை பிரச்சாரங்கள் செய்ய வருகிறார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஹதீஸுகளின் மொத்த தரம் பொய்யானவை அல்லது மிக பலவீனமானவை. இந்த வார்த்தையை கவனத்தில் நல்ல வைத்துக் கொண்டு உங்களுடைய மனசுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகம், சூஃபிசம், தரீக்கா என்று பேச வருகிற பெரும்பாலானவர்கள் பேசுகிற பெரும்பாலான ஹதீஸுகள், புரியுதுங்களா? அவை ஒன்று பொய்யாக இருக்கும் அல்லது மிக பலவீனமானதாக இருக்கும், அல்லாஹ்வின் தூதரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கும். வலாயஸ்தினூனக்கும், அவர்கள் உங்களை மார்க்கத்திலே குழப்பி விட வேண்டாம்.